السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وبعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدى هدى محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي، رب زدني علما، اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சமுதாய பெருமக்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்விடத்தில் உங்களுக்காகவும் எனக்காகவும் இம்மை மறுமையின் நன்மைகளை வேண்டியவனாக, அல்லாஹ்விடத்தில் அவனுடைய நற்பேறுகளை எனக்காகவும் உங்களுக்காகவும் வேண்டியவனாக ஆரம்பம் செய்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நல்ல இல்மையும் அமல்களுடைய ஆர்வத்தையும் இறையச்சத்தையும் அதிகப்படுத்தி செல்வதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்வானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த உலக வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய வசதிகளை நமக்கு கொடுத்து, அந்த வசதிகளோடு ஒரு பொறுப்பையும் கொடுத்திருக்கின்றார். இந்த உலக வாழ்க்கையில் ஒரு பொறுப்பு, ஒரு கடமை கொடுக்கப்பட்டவர்களாக நாம் வந்திருக்கிறோம். பொறுப்பற்றவர்களாக, எந்த விதமான கடமையற்றவர்களாக நாம் இந்த உலகிற்கு வரவில்லை. அது என்ன பொறுப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான்? அல்ஹம்துலில்லாஹ், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் புறத்திலிருந்து எந்த விதமான சிரமமான தேடலும் இல்லாமல் தாய் தந்தை வழியாகவே நமக்கு கொடுத்திருக்கின்ற காரணத்தால் அல்ஹம்துலில்லாஹ் முஸ்லிம்களாகிய நாம் ஓரளவு அந்த பொறுப்பை தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் இந்த ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் ஏனென்று சொன்னால், தெரிந்து வைத்திருக்கிற அந்த பொறுப்புணர்வின்படி, நாம் அறிந்து வைத்திருக்கிற அந்த கடமை உணர்வின்படி நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நமது வாழ்க்கை நாம் அறிந்து வைத்திருக்கிற அந்த பொறுப்பிற்கு ஏற்ப அதை நாம் கழித்துக் கொண்டிருக்கிறோமா என்ற ஒரு சிறிய விழிப்புணர்வுக்குத்தான் சகோதரர்கள் இப்படி ஒரு ஏற்பாட்டை, ஒரு முயற்சியை, ஒரு சிரமத்தை எடுத்திருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுடைய இந்த முயற்சியிலே அவர்களுக்கு நற்கூலியையும் பரக்கத்தையும் நன்மைகளையும் வழங்குவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இது ஒரு புதிய பேச்சு அல்ல, இது ஒரு புதிய சிந்தனை அல்ல. இறை தூதர்கள் மூலமாக அல்லாஹு தஆலா எதை வேதங்களிலே கொடுத்தானோ, இறுதி இறை தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு பொறுப்பை தங்களது இறுதி பேருரையிலே, அந்த இறுதி ஹஜ்ஜிலே நமக்கு கொடுத்து சென்றார்களோ, அந்த பொறுப்பை பற்றித்தான் கொஞ்சம் நாம் சிந்திக்க இருக்கிறோம், கேட்க இருக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த பொறுப்பு என்ன? அதுதான் இந்த மார்க்கம், அதுதான் இந்த தீன். அல்லாஹு தஆலா அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்வதை பாருங்கள். இன்னா அரதுனல் அமானத அலஸ் ஸமாவாத் வல் அர்த் வல் ஜிபால் ஃபஅபைன அன் யஹ்மிலஹா வஅஷ்ஃபக்ன மின்ஹா வஹமலஹல் இன்ஸான் இன்னஹு கான ظலூமன் ஜஹூலா. நாம் வானங்களிடத்தில், பூமியிடத்தில், மலைகளிடத்திலே பொறுப்பை எடுத்துக்கொள்வீர்களா? ஹலால் ஹராம், ஏவல் விளக்கல், இறை வழிபாட்டின் சட்டங்கள், இந்த பொறுப்பை நீங்கள் சுமந்து கொள்ள தயாரா என்று வானங்களிடத்திலே கேட்டோம், பூமிகளிடத்திலே கேட்டோம், மலைகளிடத்திலே கேட்டோம். அப்போது அந்த வானங்களும் மலைகளும் பூமிகளும் அல்லாஹ்விற்கு ஒரே குரலில் பதில் கொடுத்தன, அல்லாஹ்வே எங்களுக்கு பயமாக இருக்கிறது, எங்களுக்கு அச்சமாக இருக்கிறது, இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அதன்படி நாங்கள் செயல்படவில்லை என்றால் உனது கட்டளையை நிராகரித்த அல்லது உனது கட்டளைக்கு மாறு செய்த பாவிகளுக்கு நீ தயாரித்து வைத்திருக்கிற அந்த நரகத்தை நினைத்து நாங்கள் பயப்படுகிறோம். எது கூறியது? வானம் கூறியது, பூமி கூறியது. அல்லாஹ்விடத்திலே படைத்த ரப்பிடத்திலே வானம் பேசியது, பூமி பேசியது, மலை பேசியது. என்ன கூறியது? அல்லாஹ்வே நாங்கள் பயப்படுகிறோம், இந்த பொறுப்பை எங்களால் சுமக்க இயலாது என்று விலகிக் கொண்டன. அதற்கு என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய கட்டளையை மறுத்து அல்ல, ஏற்றுக்கொண்டால் அதன்படி நடக்க வேண்டும், நடக்கவில்லை என்றால் அல்லாஹ்வின் தண்டனையை நினைத்து. இதை நினைத்து, அல்லாஹ்வுடைய தண்டனையை நினைத்து பாவிகளுக்கு, குற்றவாளிகளுக்கு, அல்லாஹ்வின் சட்ட வரம்புகளை மீறக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் மறுமை நாளிலே நரகம் என்ற ஒரு சிறைச்சாலையை, நரகம் என்ற ஒரு தண்டனை கூடத்தை, ஒரு வேதனை இல்லத்தை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறானே, அந்த நரகத்தில் போட்டு அல்லாஹ் தண்டித்தால் அதை தாங்க முடியுமா என்ற பயத்தால், யா அல்லாஹ் எங்களால் முடியாது, எங்களை மன்னித்து விடு என்று அல்லாஹ்விடத்திலே முறையிட்டன அல்லாஹ் சுட்டி காட்டுகின்றான். பிறகு அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வஹமலஹல் இன்சான், இந்த பொறுப்பை மனிதன் ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட்டான், மனிதன் ஏற்றுக்கொண்டான். இன்னஹு கான வலூமன் ஜஹூலா, இந்த பொறுப்பை சிறப்பை அடைய வேண்டும், சொர்க்கத்தை அடைய வேண்டும், உயர்ந்த படைப்பாக ஆக வேண்டும் என்ற ஆசையிலே இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்ட மனிதன் இந்த பொறுப்பின்படி நடக்காமல், இந்த பொறுப்பின்படி நடக்காமல் அவன் தனக்குத்தானே தீங்கிழைத்துக் கொண்டான். இந்த பொறுப்பை உணராத ஜாகிலாக, முட்டாளாக, மடையனாக ஆகிவிட்டான். அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக. அநியாயக்காரர்களின் கூட்டத்திலோ, முட்டாள்கள், அறியாத மக்களின் கூட்டத்திலோ அல்லாஹ் நம்மை ஆக்காமல் இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, உலகது கர்ணம்னா பனி ஆதம், ஆதமின் சந்ததிகளை, மனித குலத்தை நாம் மேன்மைப்படுத்தினோம், கண்ணியப்படுத்தினோம், உயர்வாக்கினோம். நாம் படைத்த எத்தனையோ படைப்புகளை பார்க்கிலும் இவர்களுக்குத்தான் நாம் மேன்மையை கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்படி அல்லாஹ் நம்மை புகழ்ந்து பேசுகிற அந்த ரப்பு, நம்மை உயர்வாக மதிக்கின்ற அந்த இறைவன் மேற்கூறப்பட்ட வசனத்திலே என்ன சொல்கிறார்? பொறுப்பை மதிக்காத காரணத்தால், பொறுப்பை உணராத காரணத்தால், பொறுப்பின்படி நடக்காத காரணத்தால், ஏற்றுக்கொண்ட அமானிதத்திற்கு மோசடி செய்த காரணத்தால், அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொண்ட அந்த நம்பிக்கைக்கு துரோகம் செய்த காரணத்தால் அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹு கான வலூமன் ஜஹூலா, இந்த மனிதன் அநியாயக்காரனாக முட்டாளாக மடையனாக மாறுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, யார் இந்த பொறுப்பை அந்த ஆலமுல் அர்வாஹிலே ஏற்றுக்கொண்டு வந்து இதை இந்த துன்யாவிலே இஸ்லாம் என்ற நேரிய நெறியின் மூலமாக உணர்ந்து அதன்படி வாழ்க்கை நடத்துகிறார்களோ, அதன்படி தங்களது ஆசைகளை அமைத்துக் கொள்கிறார்களோ, அதையே வாழ்க்கையின் நோக்கமாக லட்சியமாக வைத்து செயல்படுகிறார்களோ, அவர்களை அல்லாஹு தஆலா மறுமையிலே உயர்ந்த இல்லத்திலே சொர்க்கம் என்ற அந்த விருந்து உபசார அந்த மாளிகையிலே மன ஆசைகள் எல்லாம் பூரணமாக தடையில்லாமல் அளவு இல்லாமல் வாரி வழங்கப்படுகிற அந்த தோட்டங்களிலே இன்பம் நிறைந்த இறை அருள்களோடு அல்லாஹு தஆலா கொடுக்க காத்திருக்கின்றான். எங்கே மறுமையிலே அந்த சொர்க்கம் என்ற விருந்து உபசரணை நடக்கின்ற அந்த இல்லத்திலே. இதே நேரத்தில் யார் இந்த பொறுப்பை உணராமல், யார் இந்த பொறுப்பை பேணாமல் வாழ்க்கையை உலக இன்பங்களை தேடுவதில், உலக பொருளாதாரத்தை ஈட்டுவதிலே மன இச்சைகளுக்கு பின்னால், அற்ப சுகங்களுக்கு பின்னால், அற்ப இன்பங்களுக்கு பின்னால் தொலைத்து விடுகிறார்களோ, அல்லாஹ்வை நண்பனாக எடுத்துக் கொள்வதற்கு பதிலாக, கவனித்து கேளுங்கள், அல்லாஹ்வை படைத்த ரப்பை தனது உபகாரியான தன்னுடைய ராஜி தனக்கு உணவளிக்கின்ற தனக்கு அருள் புரிகின்ற தன் மீது நேசம் வைத்திருக்கின்ற தனது இறைவனை தனக்கு நண்பனாக எடுத்துக் கொள்ளாமல், தனக்கு அனுப்பப்பட்ட அந்த பரிசுத்தமான தூதரை தனக்கு நண்பனாக எடுத்துக் கொள்ளாமல், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை தனக்கு நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளாமல், யார் இப்லீஸை ஷைத்தானை வழி எடுக்கக்கூடிய அந்த மகா பாவியை அல்லாஹ்விற்கும் எதிரி, அவனுடைய தூதர்களுக்கும் எதிரி, நல்லவர்களுக்கும் எதிரி அந்த ஷைத்தானோடு நட்பு வைத்துக் கொண்டார்களோ, அந்த ஷைத்தானோடு தோழமை வைத்துக் கொண்டார்களோ, அவனுடைய கூட்டாளியாக நண்பனாக ஃப்ரெண்டாக மாறிவிட்டார்களோ, அவனுடைய பாதையிலே யார் சென்றார்களோ, அவர்கள் வேண்டுமானால் இந்த உலக வாழ்க்கையிலே சிறிது சுகம் அனுபவிக்கலாம். குல் தமத்தா பி குஃப்ரி, அல்லாஹ் சொல்கிறான், உனது இறைவனை நிராகரித்து நீ இன்பம் காண பார்க்கிறாயா? உனது இறைவன் உனக்கு கொடுத்த அற்கொடைகளை நிராகரித்து நீ இந்த உலக வாழ்க்கையிலே இன்பம் அடைய பார்க்கிறாயா? எவ்வளவு காலம் அடைய போகிறாய்? குல் தமத்தா பி குஃப்ரி, உனது இந்த இன்பம் எவ்வளவு காலத்திற்கு அடைந்து கொள், ஆனால் விரட்டப்பட்டு வருவாய், துரத்தப்பட்டு வருவாய், முகங்களிலும் உனது முதுகுகளிலும் அடிக்கப்பட்டு வருவாய். வலவுதரா அல்லாஹ் கேட்கிறான், நபியே நீங்கள் பார்த்தால் எப்படி இருக்கும்? இது எதவல்லதீன கஃபரூ, இது எதவல்லதீன கஃபருல் மலாயிகா, يَضْرِبُونَ وُجُوهَهُمْ وَأَدْبَارَهُمْ ذُوقُوا عَذَابَ الْحَرِيقِ. அல்லாஹ்விற்கு நன்றி கட்டத்தனமாக வாழ்ந்த மக்களை, அல்லாஹ்வுடைய அற்கொடைகளை நிராகரித்து பாவங்களிலே மன இச்சைகளிலே வாழ்ந்த மனிதனை மலக்குகள் வானவர்கள் உயிர் வாங்கும் போது எப்படி வருவார்கள் என்ற காட்சியை அல்லாஹ் சொல்கிறான். நரகத்திலிருந்து இரும்பு சம்பட்டிகளை எடுத்துக்கொண்டு வந்து அவனுடைய முகத்திலும் முதுகிலும் அடித்து அவனது உயிரை வாங்குவார்கள். வலவு தரா இஸ் யதவஃபல்லதீன கஃபருல் மலாயிகா யத்ரிபூன வுஜூஹஹும் வஅத்பாரஹும்,
என்ன சொல்வார்கள்? தூக்கு அஜாபல் ஹரீர்,
சுகம் தேடினாயா, இன்பம் தேடினாயா? எதிலே? ஹராமானவற்றிலே, அல்லாஹ் தடுத்தவற்றிலே உனக்கு இன்பம் தெரிந்ததா? உன்னை படைத்த ரப்புக்கு மாறு செய்வதிலே நீ உனது வாழ்க்கையை தொலைத்தாயா?
தூக்கு அஜாபல் ஹரீர்,
உன்னை எரித்து பொசுக்கக்கூடிய நரக நெருப்பை அதி சீக்கிரத்தில் நீ சுவைப்பாய், சுவைத்துக் கொள்.
கொஞ்சம் அந்த காட்சியை கண்ணுக்கு நேராக நிறுத்தி பாருங்கள்,
கொஞ்சம் கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து பாருங்கள்.
அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக.
சாதாரண ஒரு காட்சியா? சாதாரண ஒரு காட்சியா? அந்த காட்சி மீண்டும் வர முடியுமா? வர முடியுமா? வர முடியாது.
அல்லாஹு தஆலா அந்த மரண தருவாயின் காட்சியை,
பாதிகள் மரண தருவாயிலே படுகிற அந்த துன்பங்களை, வேதனைகளை நமக்கு தெளிவாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லாமல் விடவில்லை. எப்படியெல்லாம் மரணிக்கின்றான் பாருங்கள்.
மனிதன் அந்த மரண தருவாயிலே சொல்வான்,
லௌல அஃபர்தனி இலா அஜலின் கரீப் فأصدق وأكن من الصالحين.
அந்த மலக்குகளை பார்த்து கதறுவான்,
நமக்கு தெரியாது எப்படி கதறுகிறான் என்று, நமக்கு தெரியாது எப்படி கதறுகிறான் என்று. சகோதரர்களே, அந்த நேரத்தை அனுபவித்தவர்களுக்குத்தான் தெரியும், ஆனால் அவர்களால் அதை நமக்கு சொல்ல முடியாது.
அவர்களால் நமக்கு அறிய முடியாது.
இந்த உலகத்துடைய தொடர்பு அவர்களுக்கு அறுக்கப்பட்டுவிடும், துண்டிக்கப்பட்டுவிடும். சகோதரர்களே,
அந்த வானவர்களிடத்திலே சொல்வான்,
எனக்கு கொஞ்ச காலம் அவகாசம் கொடுங்கள், என்னை கொஞ்சம் விட்டு வையுங்கள், தர்மங்கள் செய்வேன், நல்ல காரியங்களை செய்வேன் என்று அவர்களிடத்திலே கெஞ்சுவான்.
அல்லாஹ்விடத்திலிருந்து பதில் வரும்,
அல்லாஹு
ஒரு ஆன்மாவுடைய தவணை, முடிவு காலம், இறுதி காலம் வந்துவிட்டால்
அந்த ஆத்மாவிற்கு அல்லாஹு தஆலா அடுத்து ஒரு தவணையை தரமாட்டான்.
முடிந்தது, அவ்வளவுதான்.
ஏடுகள் மூடப்பட்டுவிடும், எழுதக்கூடிய மாணவர்கள் எழுத்து வேலையை முடித்து விடுவார்கள், அவனுடைய ஏடு மூடி பூட்டப்பட்டுவிடும். இதே ஒரு காட்சியை மறுமையிலும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான்.
இந்த பாவிகள்
யார்? பொறுப்பை உணராதவர்கள், வாழ்க்கையின் நோக்கத்தை மறந்தவர்கள், படைத்த இறைவனுக்கு நன்றி செலுத்தாதவர்கள், படைத்த இறைவனுடைய கட்டளையை மறந்தவர்கள், எதற்காக இந்த உலகத்திலே வந்தோம் என்பதை மறந்தவர்கள்.
உலக வாழ்க்கை அவர்களை மயக்கி இருந்தது,
கொடுக்கல் வாங்கல் அவர்களை மயக்கி இருந்தது,
இந்த உலக சிற்றின்பங்கள் அவர்களை அப்படியே தனது பிடியிலே வைத்து இழுத்து அசைத்துக் கொண்டிருந்தது.
அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டை தொலைத்தார்கள்,
வியாபாரத்தின் காரணமாக,
கொடுக்க வாங்கலின் காரணமாக,
சொத்து சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்திலே ஜகாத்தை மறந்தார்கள்,
தான தர்மங்களை மறந்தார்கள்,
உறவுகளை மறந்தார்கள்,
அல்லாஹ்வின் கடமையை மறந்தார்கள்.
இப்படிப்பட்ட பாவிகள் எல்லாம் நாளை மறுமையிலே என்ன ஒரு நிலைமையில் இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள்.
வலவு தரா இதில் முஜ்ரி மூனூசிஹிம் ரப்பிஹிம் ரப்பனா அப்ஸர்னா வஸமிஅனா ஃபர்ஜிஅனா நஅமல் ஸாலிஹன் இன்னா மூகினூன்.
அல்லாஹ் கேட்கிறார்,
நபியே அந்த மறுமையின் காட்சியை கொஞ்சம் நினைத்து பாருங்கள்.
யாருக்கு சொல்கிறார்?
அல்லாஹுவை அஞ்சி அந்த தூதரை பார்த்து சொல்கிறார்.
அல்லாஹுவை பயந்து நடுங்கிய தனது ரசூலை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான்.
உலக மக்களில் நபிமார்கள் அல்லாஹுவை பயந்தது போன்று யாரும் பயந்ததில்லை.
அவர்களிலே இறுதி இறை தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அல்லாஹ்வுடைய அச்சம் அதிகம் உடையவர்களாக இருந்தார்கள்.
ஏனென்றால் அல்லாஹுவை அறிந்திருந்தார்கள்,
மறுமையை அறிந்திருந்தார்கள்.
எனவே
அவர்களுடைய பயம் அல்லாஹ்வின் மீது அதிகமாக இருந்தது. எனவேதான் அந்த தூதரை பார்த்து பார்த்து அழைத்து அழைத்து அல்லாஹ் சொல்கிறார், கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், அந்த தூதருக்கு அல்லாஹ் அப்படி அச்சுறுத்துகிறான் என்றால் நாம் எந்த அளவு பயப்பட வேண்டும். அந்த வசனங்களை ஓதும் போது நமது உள்ளங்கள் எப்படி நடுங்க வேண்டும். அந்த தூதரை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், நபியே அந்த ஒரு காட்சியை நினைத்து பாருங்கள். என்ன காட்சி அது? இதில் முஜ்ரிமூன், அல் முஜ்ரிம் குற்றவாளி, கிரிமினல் என்ற ஆங்கிலத்திலே சொல்வார்கள் குற்றவாளி அல் முஜ்ரிம். யாரை அல்லாஹு தஆலா கிரிமினல் குற்றவாளி என்று சொல்கிறார்? யார் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிராகரித்தார்களோ, யார் அல்லாஹ்வுடைய தீனை புறக்கணித்தார்களோ, யார் அல்லாஹ்வுடைய சட்ட வரம்புகளை மீறினார்களோ, கொஞ்சம் நினைத்து பாருங்கள் சகோதரர்களே. அற்ப மனிதன் எத்தனை ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கப் போகிறான் என்று தெரியாத அற்ப மனிதன் தான் இயற்றிய சட்டம் அதற்கு தன் இனத்தைச் சேர்ந்த மக்கள் மீறும் போது அந்த மக்களுக்கு என்ன சொல்கிறார்? சட்டத்தை மீறியவர்கள் குற்றவாளிகள், நீதிக்கு முன் நிறுத்தப்படுவார்கள், தண்டிக்கப்படுவார்கள் என்று சொல்கிறார். ஒரு நேரத்தில் அதே அந்த சட்டத்தை இயற்றிய மனிதன் அவனும் குற்றவாளியாக மாறி நீதியின் முன்னால் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்படுகிறான். இப்படி பலவீனமான மனிதன் தனது சட்டத்தை எப்படி மதிக்கிறான், அந்த சட்டத்தை மீறக்கூடியவர்களை எப்படி எச்சரிக்கிறான், கொஞ்சம் நினைத்து பாருங்கள். இந்த அற்ப ஆட்சியுடைய இந்த மனிதனுக்கு இவ்வளவு பெருமை என்றால் உண்மையிலே பெருமைக்கு சொந்தக்காரனான, உண்மையிலே பெருமை அனைத்தும் யாருக்கு தகுதியோ, குலில்லாஹும்மா மாலிகல் முல்கி தூதில் முல்க மன் தஷா وَتَنْزِعُ الْمُلْكَ مِمَّنْ تَشَاءُ وَتُعِزُّ مَنْ تَشَاءُ وَتُذِلُّ مَنْ تَشَاءُ بِيَدِكَ الْخَيْرُ. ஆட்சி அனைத்தும் அவனுக்கே சொந்தமானது. رَبُّ الْمَشْرِقَيْنِ وَرَبُّ الْمَغْرِبَيْنِ, இரண்டு கீழ் திசைகளுக்கும் இரண்டு மேல் திசைகளுக்கும் சொந்தக்காரன். رَبُّ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ وَمَا بَيْنَهُمَا, வானங்களுக்கும் பூமிக்கும் சொந்தக்காரன். வானங்களுக்கு மேல் உள்ளவைக்கும் பூமிக்கு கீழ் உள்ளவைக்கும் சொந்தக்காரன். எதில் அவனுடைய ஆட்சி இல்லை, யாரின் மீது அவனுடைய ஆட்சி இல்லை? யோசித்து பாருங்கள். வானவர்கள் அவனுக்கு கட்டுப்பட்டவர்கள், அந்த சராசரங்களில் உள்ள அத்தனை படைப்புகளும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவை, அவனுடைய கட்டுப்பாட்டிலே அவற்றை படைத்து வைத்திருக்கிறான். அந்த ரப்புடைய சட்டம் எவ்வளவு மகத்தானது, அந்த ரப்புடைய சட்டம் எவ்வளவு மகத்தானது நினைத்து பாருங்கள். அல்லாஹு தஆலா அவர்களைத்தான் குற்றவாளி என்று சொல்கிறான். யார்? அத்தகைய மகத்துவம் மிக்க ரப்புக்கு மாறு செய்தவர்களை இந்த உலகத்திலே மனிதன் அற்பமாக எண்ணுகிறார். ஏனென்றால் மறுமை இப்போது கண்ணுக்கு முன்னால் இல்லை. எது மறுமை? இப்போது கண்ணுக்கு முன்னால் இல்லை. அல்லாஹ்வின் தண்டனை உடனே வந்துவிடுவது கிடையாது. எனவே மனிதன் பெருமையிலே ஆணவத்திலே அவன் எல்லை மீறி சென்று கொண்டிருக்கிறான். அந்த குற்றவாளிகளை நிறுத்தி அல்லாஹ் சொல்வான், நபியே அந்த குற்றவாளிகள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? வலவு தரா இதில் முஜ்ரிமூன நாகிசு ரூஸிஹிம், இப்போது பெருமையாக தலை நிமிர்ந்து செல்கிறார்களே, நாங்கள் எல்லாம் செல்வந்தர்கள், நாங்கள் எல்லாம் பெரிய படித்தவர்கள் என்று பெருமையாக தலை நிமிர்ந்து செல்கிறார்களே. அல்லாஹ் சொல்கிறான், நபியே நாளை மறுமையில் இவர்களுடைய தலைகள் எல்லாம் குனிந்திருக்கும், இவர்களுடைய தலைகள் எல்லாம் குனிந்திருக்கும், தங்களது தலையை தாழ்த்தி இருப்பார்கள், நேராக உயர்ந்து பார்ப்பதற்கு வெட்கப்படுவார்கள். அப்போது அல்லாஹ்விடத்திலே சொல்வார்கள், ரப்பனா சமிஅனா வஅப்ஸர்னா, எங்கள் இறைவா நரகத்தை கண்ணால் பார்த்து விட்டோம், நரகத்தின் சப்தத்தை காதால் கேட்டு விட்டோம், இங்கு நடக்கின்ற காட்சிகளை எல்லாம் இப்போது நாங்கள் காண்கிறோம் இறைவா, ஃபர்ஜிஅனா நஅமல் சாலிஹன் இன்னா மூக்கினூன், எங்களை மீண்டும் ஒரு முறை உலகத்திற்கு அனுப்பு, நாங்கள் நன்மைகள் செய்து வருவோம், நம்பிக்கை கொண்டு வருவோம் என்று அங்கே கதறுவார்கள். அங்கே அவகாசம் கிடையாது சகோதரர்களே, அங்கே அவகாசம் கொடுக்கப்படாது. மலக்குகள் அவர்களை விரட்டி அடிப்பார்கள். எப்படி கலகக்காரர்களை இந்த உலகத்து காவல்காரர்கள் விரட்டி விரட்டி அடிக்கிறார்களோ, துரத்தி துரத்தி அடிக்கிறார்களோ, அப்படி மாணவர்கள் விரட்டுவார்கள். யாரை? யாரை? பாவிகளை. யார் பாவிகள்? அல்லாஹ்வுடைய சட்டத்தை, தீனை மதிக்காதவர்கள், அல்லாஹ் தங்களுக்கு கொடுத்த தீன் என்ற பொறுப்பை உணராதவர்கள். கூட்டம் கூட்டமாக விரட்டி விரட்டி அடித்துக் கொண்டு வரப்படுவார்கள் அந்த பாவிகள். அல்லாஹ் சொல்கிறான், தள்ளப்படுவார்கள் நரக நெருப்பிலே. அப்போது அவர்களை பார்த்து கேட்கப்படும், அலம் யாதிக்கும் நதீர், அச்சமூட்டி எச்சரிப்பவர், உங்களுக்கு எனது மார்க்கத்தை குறித்து எச்சரிக்கை செய்தவர், மறுமையை குறித்து எச்சரிக்கை செய்தவர் வரவில்லையா என்று கேட்கப்படும். அப்போது அவர்கள் சொல்வார்கள், வந்தார்கள் இறைவா, நாங்கள் தான் ஏற்றுக்கொள்ளவில்லை, நாங்கள் தான் மறுத்துவிட்டோம். லவ் குன்னா நஸ்மஉ அவ் நஅ்தில் மா குன்னா ஃபி அஸ்ஹாபிஸ் ஸஈர். உனது அறிவுரையை நாங்கள் கேட்டிருந்தால், எங்களை எச்சரித்தவர்களுடைய அறிவுரைகளின்படி நாங்கள் நடந்திருந்தால், அதை நாங்கள் புரிந்திருந்தால், இறைவா இப்போது நரகவாதிகளிலே நாங்கள் ஆகியிருக்க மாட்டோம். வானவர்கள் அப்போது அவர்களை பார்த்து கேட்பார்கள், நீங்கள் எந்த நரகத்தை நம்பாமல் இருந்தீர்களோ, எந்த வேதனையின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்ததோ, அதோ அந்த நரகம் இப்போது உங்கள் கண்ணுக்கு முன்னால் இருக்கிறது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பாளர். இந்த நரகத்தை எல்லாம் சூனியமாக நீங்கள் பார்க்கிறீர்களா? இப்படி இது என்ன சூனியமா, நரகம் போன்று உங்களுக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறதா? இஸ்லவுஹா, உள்ளே நுழைந்து பாருங்கள். கொஞ்சம் இந்த காட்சிகளை அமைதியாக கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி பாருங்கள். இரவிலே படுக்கும் போது சிந்தனைக்கு கொண்டு வந்து பாருங்கள். அல்லாஹ் சொல்வான் அந்த வானவர்களின் மூலமாக, இஸ்லவுஹா, இப்போது இந்த நரகத்திலே நுழைந்து பாருங்கள். இனி நீங்கள் கதறினால் என்ன, அல்லது பொறுமையாக இருந்தால் என்ன, நீங்கள் செய்ததற்குத்தான் உங்களுக்கு கூலி கொடுக்கப்படுகிறது. என் அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த மறுமையின் ஒரு காட்சியை, எந்த பொறுப்பு நமக்கு கொடுக்கப்பட்டதோ அந்த பொறுப்பின்படி நடந்தால், அல்லாஹ் நமக்கு கொடுக்கின்ற அந்த சொர்க்க வாழ்க்கையை நமது கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்திக் கொண்டு, அந்த பொறுப்பை நிறைவேற்றவில்லை என்றால், அந்த கடமையை பாழாக்கிவிட்டால், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அப்படி நம்மை ஆக்காமல் இருப்பானாக. அல்லாஹ் மறுமையிலே தண்டிக்க இருக்கின்ற, தண்டனை கொடுக்க இருக்கின்ற அந்த நரகத்தையும் கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்திக் கொண்டு, அந்த பொறுப்பு என்ன, எப்படி நாம் நமது வாழ்க்கையை அமைக்க வேண்டும் என்பதை கொஞ்சம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். என் சகோதரர்களே, இந்த முஸ்லிம்களுடைய வாழ்க்கை எப்படி கழிகிறது? அதிலும் குறிப்பாக நாளை இந்த சமுதாயத்தை வழிநடத்த இருக்கின்ற நாளை யார் நம்முடைய நம்பிக்கையோ, யார் நமது முதிய பருவத்திலே தன்னை பாதுகாப்பார், தன் மனைவியை பெற்ற தாயை பாதுகாப்பார், தனது குடும்பத்தை பாதுகாப்பார், தனது சமுதாயத்தை பாதுகாப்பார் என்று நாம் எந்த வாலிப சமுதாயத்தை நம்பி இருக்கிறோமோ, அல்லது எந்த வாலிப சமுதாயத்தின் மீது நமது நம்பிக்கையை, நல்லெண்ணத்தை வைத்திருக்கிறோமோ, என் கண்ணியத்திற்குரிய பெற்றோர்களே, முதலிலே உங்களை பார்த்தும் என்னை பார்த்தும் கேட்டு ஆரம்பிக்கின்றேன். அப்படி நம்பிக்கைக்குரியவர்களாக, அந்த நம்பிக்கையின்படி செயல்படுகிறவர்களாக நமது வாலிப சமுதாயத்தை நாம் உருவாக்கிக் கொண்டிருக்கிறோமா? ஒரு பக்கம் வாலிபர்கள் என்ன செய்கிறார்கள், என்ன செய்ய வேண்டும், அவர்களுடைய கடமை பொறுப்பு என்ன என்பது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் அந்த வாலிபர்கள் என்பவர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? அவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெற்றோர் இருக்க வேண்டும். அப்படித்தானே, தாய் தந்தை இருக்க வேண்டும். அந்த தாய் தந்தை தனது பிள்ளைகளை உருவாக்குவதிலே என்ன பொறுப்பை நிறைவேற்றினார்கள், என்ன அக்கறையை எடுத்துக்கொண்டார்கள் என்பதை கொஞ்சம் சிறிது நேரம் பார்த்துவிட்டு பிறகு நேரடியாக வாலிபர்களுக்குள்ளே செல்வோம். ஏனென்றால் இங்கு வந்திருக்கின்ற நமது பெரியோர்களிலே, நமது இந்த சபையோர்களிலே பெரியோர்கள் பெற்றோர்களும் அதிகமாக இருக்கிறார்கள், வாலிபர்களும் இருக்கிறார்கள். எனவே பெற்றோருடைய பங்கை நாம் மறந்துவிட முடியாது. என் கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த சமுதாயம், சமுதாயத்தினுடைய பெரியவர்கள், அவர்களுடைய லட்சியங்கள் எல்லாம் எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது தெரியுமா? உலக வாழ்க்கை, இந்த துன்யா வாழ்க்கையிலே செல்வத்தை குமிக்க வேண்டும், வசதியான வாழ்க்கை அமைய வேண்டும். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் எப்படி? நெருக்கடியற்ற வசதியான வாழ்க்கை வேண்டும். அதுவும் வசதியான வாழ்க்கை என்றால் சாதாரண வசதி அல்ல, அடிப்படை வசதி அல்ல, சாதாரண அடிப்படை வசதிகளுக்கு மேலே ஆடம்பரமான வசதிகள் வேண்டும். நான் சொல்வது புரிகிறதா உங்களுக்கு? ஒன்று அடிப்படை வசதி, பசிக்கும் போது உணவு தேவை, பசிக்கும் போது உணவு தேவை. அதுவும் அந்த உணவு பசியை போக்கக்கூடிய அளவுக்கு இருந்தால் போதும். ருசி அதிகம் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சுத்தமான சுகாதாரமான உணவாக இருந்தால் போதும். இது என்ன? அடிப்படை தேவை. அடுத்து ஆடை கிழிந்து விட்டால் மாற்றுவதற்கு ஒரு ஆடை இருக்க வேண்டும். ஆடை கிழிந்து விட்டால் மாற்றுவதற்கு ஒரு ஆடை இருக்க வேண்டும். சுத்தமான ஆடையாக, சமுதாயத்திலே கண்ணியமாக கருதுகின்ற ஒரு ஆடையாக இருக்க வேண்டும். அடுத்து குளிரிலிருந்தும் வெயிலிலிருந்தும் மழையிலிருந்தும் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக, நமது அவுரத்தை மறைத்துக் கொள்வதற்காக, நமது பெண்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அடிப்படை வசதி உடைய ஒரு மறைவிடம் என்ன தேவை? அடிப்படை வசதி உடைய ஒரு மறைவிடம், ஒரு ஒதுக்கும் இடம், ஒரு வீடு தேவை. இது அடிப்படை வசதி. ஆனால் கண்ணியத்திற்குரியவர்களே, கொஞ்சம் இங்கே நாம் திரும்பி பார்ப்போம். இதை தேடித்தான், இதை தேடித்தான் நாம் நமது மார்க்கத்தை தொலைத்திருக்கிறோமா, அல்லது அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லது இதற்கு மேலாக, இதற்கு மேலாக ஆடம்பரமான லக்ஸுரி என்று சொல்வார்களே வசதியான வாழ்க்கை, அதிலும் எப்படி எல்லோரையும் விட நானே வசதி மிக்கவன், எப்படி எல்லோரையும் விட நானே பணக்காரன், என்னிடத்தில் தான் பெரிய வீடு, என்னிடத்தில் தான் பெரிய கார், என்னிடத்தில் தான் எல்லாம் என்ற அடிப்படையிலே இன்று பெற்றோர்கள், அதாவது முதியவர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்களா? யோசித்து பாருங்கள். அப்படித்தான் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இப்படி மாறிவிட்ட காரணத்தால் என்ன நடக்கிறது? சமுதாயத்திற்கு ஏற்பட்ட இழப்பு என்ன? யாரும் இந்த இடத்திலே தவறாக எண்ணிவிடாதீர்கள். அப்ப துன்யாவுடைய வாழ்க்கையிலே சம்பாதிக்க வேண்டாம், சொத்து சேர்க்க வேண்டாம், தொழில் செய்ய வேண்டாம் என்று சொல்வதாக அப்படி அல்ல. அதுவல்ல இங்கே சொல்லப்படுவதனுடைய நோக்கம். எது என்ன நோக்கம்? இந்த வாழ்வாதாரத்தை வசதியின் அடிப்படையிலே தேடி மார்க்கத்தை மறந்திருப்பது, ஆகிரத்தை மறந்திருப்பது, அல்லாஹ்வின் கட்டளைகளை மறந்திருப்பது, நபியின் வழிமுறைகளை மறந்திருப்பது, நாம் இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்புணர்வை மறந்திருப்பது, இது பாழாகும் போது அப்போதுதான் கண்ணியத்திற்குரியவர்களே இங்கே பிரச்சனை. ஒரு சில வசனங்களை உங்களுக்கு நான் சொல்லிச் செல்கிறேன். அல்லாஹு தஆலா அவருடைய புத்தகம் அல் குர்ஆனிலே எங்கும் பெரிய வியாபாரங்கள் செய்யாதீர்கள் என்று சொல்லவில்லை, பெரிய தொழிற்சாலைகளை நிறுவாதீர்கள், பெரிய அளவிலே கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லவே இல்லை. ஆனால் அல்லாஹ் எப்படி சொல்கிறான் தெரியுமா? அல்லாஹ் எப்படி மூமின்களை, நம்பிக்கையாளர்களை அடையாளப்படுத்துகிறான் தெரியுமா? ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் தஜாரத்துன் வலா பைஉன் அல் ذிக்ரில்லாஹ் வஇகாமிஸ் ஸலாஹ் வஇதாஇஸ் ஸகாஹ் يخافون يوما تتقلب فيه القلوب والأبصار.
இவ்வளவு அழகாக சொல்கிறான் பாருங்கள். மூமின்கள், நம்பிக்கையாளர்கள், விசுவாசிகள், முஸ்லிம்கள் யார் தெரியுமா? அவர்கள் எவ்வளவு பெரிய கொடுக்கல் வாங்கல் செய்தாலும், வர்த்தகங்கள் செய்தாலும், அந்த கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் தொழில் துறை அவர்கள் என்னை நினைத்து வாழ்வதை விட்டு அல்லாஹுடைய திக்ர். ஒரு முஸ்லிமை பார்க்கும் போது இவன் அல்லாஹுவை நினைப்பவன், அல்லாஹுவை அஞ்சக்கூடியவன் என்று அவனது முகத்தில் தெரிய வேண்டும், அவனது பேச்சிலே தெரிய வேண்டும். பணிவு, அடக்கம், மரியாதை, உண்மை, சத்தியம், கண்ணியம், பிறர் நலம் பேணுதல், பிறருக்கு முன்னால் பணிந்து நடத்தல், அல்லாஹுடைய அரக்குடையை ஏற்று அல்லாஹிற்கு முன்னால் அடிமையாக உணர்தல், அன்றுக்கிரில்லா, இதுதான் அல்லாஹுடைய திக்ர். சும்மா சில பேரை பார்த்தீங்கன்னா கையில வச்சு உருட்டிக்கிட்டே இருப்பாங்க, போய் பேசிக்கிட்டே இருப்பாங்க, உருட்டி கொண்டே இருப்பார்கள், நிர்வகிகளை மோசம் செய்து கொண்டே இருப்பார்கள், வாக்கு கொடுப்பார்கள், வாக்குக்கு மாறு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலேயே. அதுவல்ல அல்லாஹுடைய திக்ர். நாவும் அல்லாஹின் நினைவிலே, உண்ணமும் அல்லாஹின் நினைவிலே, செயலும் அல்லாஹின் நினைவுக்கு ஏற்ப. எப்படி? நாவு அல்லாஹுவை நினைவு கூறுகிறது, அல்லாஹ்வை துதிக்கிறது, உள்ளமும் அல்லாஹ்வை துதிக்கிறது, அந்த உடல் உறுப்புகளும் அதற்கு ஏற்ப செயல்படுகின்றன, அதுதான் அல்லாஹ்வுடைய நினைவு. அல்லாஹ் சொல்கிறான், ரிஜாலும் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன், அவர்களுடைய அந்த வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் அவர்களை, அவர்கள் என்னை நினைப்பதை விட்டும். அடுத்து ஒரு முக்கியமான தகவலை பாருங்கள், அடுத்து ஒரு முக்கியமான தகவலை கேளுங்கள். வயகாமிஸ் ஸலா, தொழுகையை நிலைநிறுத்துவதை விட்டும், ஜகாத் கொடுப்பதை விட்டும் அவர்களை மறக்க செய்து விடாது. இப்படி தொழுகையை நிலைநிறுத்துவதை விட்டும், ஜகாத் கொடுப்பதை விட்டும் அவர்களை மறக்க செய்து விடாது. அப்படித்தான் அல்லாஹ் சொல்கிறான். பயந்து கொண்டிருப்பார்கள் மறுமையை. வியாபாரம் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை, தொழில் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. தொழில் செய்யுங்கள், வியாபாரம் செய்யுங்கள், ஆனால் அந்த வியாபாரம் தொழில் துறை, அந்த கொடுக்கல் வாங்கல் வர்த்தகம் உங்களை, நீங்கள் என்னை மறக்கும்படி செய்துவிட வேண்டாம், நீங்கள் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை மறக்கும்படி செய்துவிட வேண்டாம், தொழுகையை விட்டு உங்களை தூரமாக்கிவிட வேண்டாம், செல்வத்தின் மீது மோகம் ஏற்பட்டு கஞ்சத்தனம் அதிகமாகி ஜகாத்து கொடுக்காமல், தர்மம் கொடுக்காமல், உங்கள் உறவுகளை பேணாமல், ஏழை எளியவர்களுக்கு கொடுக்காமல், நானே பணக்காரனாக வாழ்ந்து நானே அனுபவிக்க வேண்டும் என்ற காரூனுடைய ஆசையை உங்களுக்கு கொடுத்து விட வேண்டாம். இப்படித்தான் அல்லாஹ் சொல்கிறார். يا ايها الذين امنوا لا تلهكم اموالكم ولا اولادكم عن ذكر الله. நம்பிக்கையாளர்களே, உங்களது குடும்பம், உங்களது செல்வம் அல்லாஹ்வின் நினைவை விட்டு உங்களை மறக்க செய்ய வேண்டாம், உங்களது கவனத்தை திருப்பி விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறானே தவிர, தொழில் செய்யாதீர்கள், குடும்பத்திலே ஈடுபடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. என் கண்ணியத்துக்குரியவர்கள், இன்று பெற்றோர்கள் என்ன செய்தார்கள்? இந்த வாலிப சமுதாயத்தை தங்களது பிள்ளைகள் சிறு பிராயத்திலிருந்து அவர்களை ஆசையோடு, எதிர்பார்ப்போடு, அந்த அவர்களின் மீதுள்ள அந்த அன்போடு பெற்றெடுத்து அவர்களை உருவாக்கும் போது இங்கேதான் பெரிய பிரச்சனையை அவர்கள் எதிர்கொள்கிறார்கள், மிகப்பெரிய ஒரு சிக்கலை அவர்கள் எதிர்கொள்கிறார்கள். அது மாற்றார்களின் நாடுகளிலே வாழக்கூடிய நம் போன்றவர்களுக்கு உண்மையிலே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தான். ஆனால் அதற்கு சமுதாயம் விழிப்புணர்வு கொள்ளுமே ஆனால், உண்மையாக சமுதாயம் ஒன்று சேருமே ஆனால், ஒரே இரவிலே அந்த பிரச்சனைக்குண்டான தீர்வை நாம் அடையலாம். ஆனால் செல்வம் தான் அடிப்படை என்று இருக்கும் போது அந்த தீர்வை எப்படி அடைய முடியும்? என்ன பிரச்சனை அவர்கள் எதிர்கொள்கிறார்கள் தெரியுமா? என்ன சிக்கல் தெரியுமா? இந்த தான் பெற்றெடுத்த பிள்ளைகளை யாருக்கு, அந்த பிள்ளை வீட்டிலே வளரும் போது, பிள்ளை வீட்டிலே வளரும் போது ஆசையாக ஒரு முஸ்லிமான தாயாக இருந்தார், ஒரு முஸ்லிமான தந்தையாக இருந்தால்,
அந்த தாய் அந்த தந்தை தனது குழந்தை பேசும் போது பேச ஆரம்பிக்கும் போது அத்தா அம்மா அப்பா என்று ஆரம்பிக்க வேண்டும் என்று ஆசைப்பட மாட்டார். எப்படி ஆசைப்படுவார் ஒரு முஸ்லிமான தந்தை, ஒரு முஸ்லிமான தாய் எப்படி ஆசைப்படுவார்? அல்லாஹ் தனது மகனின் தனது மகளின் வாயிலிருந்து அல்லாஹ் என்று சொல்ல வேண்டும், என் பிள்ளை அல்லாஹ் என்று சொல்கிறது பாருங்கள், எப்படி ஆசைப்படுவார்கள், எப்படி ஆசைப்படுவார்கள் தாய் தந்தை? உண்மையான ஒரு முஸ்லிமான ஒரு இரையச்சம் உள்ள மர்மையின் குடும்பமாக இருந்தால் எனது மகன் எனது மகள் பேசும்போது என்ன சொல்ல வேண்டும்? முதல் வார்த்தை அல்லாஹ், முதல் வார்த்தை அல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். பிறகு அப்படி சொல்ல ஆரம்பித்து விட்டால் வரக்கூடியவர்களை எல்லாம் சந்தித்து அவர்களுக்கு சொல்வார்கள், என் பிள்ளை அல்லாஹ் என்று சொல்கிறது பாருங்கள், என் பிள்ளை என்று சொல்கிறான் பாருங்கள், என் பிள்ளை அல்லாஹ் அக்பர் என்று சொல்கிறான் பாருங்கள் என்றெல்லாம் சொல்லி மகிழ்ச்சி அடையக்கூடிய அந்த பெற்றோர், அடுத்து அந்த பிள்ளை அவனுடைய அறிவு வளர ஆரம்பிக்கும் போது அவனுடைய அந்த ஞான வாசல் திறக்க ஆரம்பிக்கும் போது அவனை கொண்டு போய் காஃபிர்களிடத்திலே ஒப்படைத்து விடுகிறார்கள். யாரிடத்திலே? காஃபிர்களிடத்திலே. பள்ளிக்கூடம் என்ற பெயரிலே, கல்வி என்ற பெயரிலே, கல்வி அவசியம் என்ற பெயரிலே காஃபிர்களிடத்திலே ஒப்படைக்கிறார்கள். அங்கே என்ன கல்வி புகட்டப்படுகிறது? அல்லாஹுவை பற்றிய அறிவு புகட்டப்படுகிறதா? தூதரை பற்றிய ஞானம் கற்றுக் கொடுக்கப்படுகிறதா? மறுமையை பற்றிய அச்சம் போதிக்கப்படுகிறதா? அல்லாஹ்வுடைய சட்டங்களை பற்றிய கல்வி போதிக்கப்படுகிறதா? இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றிய தெளிவு அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறதா? வாழ்க்கையை அல்லாஹ்வுக்கு விருப்பமாக எப்படி ஆக்க வேண்டும் என்ற சிந்தனை அவர்களுக்கு போதிக்கப்படுகிறதா? இல்லையே சகோதரர்களே, 4 வயதிலே உங்கள் பிள்ளைகளை நீங்கள் பள்ளிக்கூடத்திலே நுழைத்து விட்டு பிறகு 21 வயதிலே ஏறக்குறைய 19-18 ஆண்டுகள் அல்லது 17 ஆண்டுகள் அவனை ஒரு கட்டிட சூழ்நிலையிலே கல்வி என்ற பெயரிலே அல்லாஹ்வை மறுமையை நம்பாத மக்களுக்கு மத்தியிலே அதை பற்றியே சிந்திக்க வைத்து அதை பற்றியே பேச வைத்து பொருளாதாரத்தை அடிப்படையாக வைத்து பணம் சம்பாதிப்பதற்குண்டான அந்த கல்வியை அடிப்படையாக வைத்து படி 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 ஏன் படிக்க வேண்டும்? பணக்காரனாக வேண்டும். படி 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 ஏன் படிக்க வேண்டும்? படித்தால் தான் வாழ முடியும். படி படி ஏன் படிக்க வேண்டும்? அப்போதுதான் மக்கள் மதிப்பார்கள். படி படி ஏன் படிக்க வேண்டும்? படித்தால் தான் நல்ல வாழ்க்கை கிடைக்கும் என்று காசின் மோகத்தை, பணத்தின் மோகத்தை, செல்வத்தின் மோகத்தை, உலக வாழ்க்கையின் மோகத்தை அவனுடைய உள்ளத்திலே திணித்து 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 அவனுடைய தொழுகையை பாழாக்கும், அவனுடைய குணங்களின் பக்கம் கவனம் செலுத்தாமல், அவனுடைய மறுமை பற்றிய சிந்தனையை அவனுக்கு கொடுக்காமல், காசு பணம் படி நல்லா படி நல்லா படி எந்த வேணாலும் படி எவ்வளவு வேண்டுமானாலும் செலவு செய்கிறேன் என்று பெற்றோர்கள் உருவாகிவிட்டார்கள். அதன் காரணமாக இன்று நமது இளைய சமுதாயம், வாலிப சமுதாயம் இதே அடிப்படையிலே வீட்டிலும் புகற்றப்பட்டு இதே சிந்தனை அவர்களது உள்ளங்களிலே சிந்தனைகளிலே வீடுகளிலும் பெற்றோர்களால் திணிக்கப்பட்டு பிறகு வெளியிலே வந்தால் பள்ளிக்கூடங்களிலே வந்தால் அதற்கு அதிகமாக இப்படி உருவாகி வரக்கூடிய வாலிபர்கள் இவர்களுடைய இந்த முதல் தடம் புரளுதல் எங்கிருந்து ஏற்படுகிறது? பெற்றோர்களிடமிருந்து ஏற்படுகிறது. என் சகோதரர்களே, நமது பிள்ளைகளோடு நாம் எவ்வளவு நேரம் கொடுத்து அல்லாஹ்வை பற்றி அவர்களோடு பேசுகிறோம் என்று நினைத்து பாருங்கள். மறுமையை பற்றி, சொர்க்கத்தை பற்றி, நரகத்தை பற்றி, ஆகிரத்தை பற்றி நமது பிள்ளைகளோடு பேசுவதற்கு, அல்லாஹ்வுடைய சட்டங்களை பற்றி நமது குழந்தைகளோடு பேசுவதற்கு நாம் எங்கே நேரத்தை கொடுத்திருக்கிறோம் யோசித்து பாருங்கள். இந்த சமுதாய வாலிபர்களுடைய நிலை, இன்றைய சமுதாய வாலிபர்கள் எங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள்? இப்போது நீங்கள் நினைக்கலாம் அல்லது நீங்கள் பகிர்ச்சி கூட படலாம், என் மகன் இப்போது ரொம்ப மாடலாக இருக்கிறார். எப்படி? என் மகன் படித்து பட்டதாரியாக ஆகிவிட்டான், அமெரிக்காவிலே இருக்கிறான், ஐரோப்பாவிலே இருக்கிறான், மேலை நாடுகளிலே இருக்கிறான், பல லட்சங்கள் சம்பாதிக்கிறான், ஃபேமிலியோடு வாழ்கிறான், வசதியாக வாழ்கிறான் என்றெல்லாம் பெருமை பேசிக் கொண்டிருப்பார்கள். இந்த வாலிபனுடைய வாழ்க்கை எங்கு கழிந்து கொண்டிருக்கிறது தெரியுமா? இந்த வாலிபன் தனது பொறுப்பை வீணடித்து, தனது கடமையை பாழாக்கி, தனது மறுமையை தொலைத்து, தனது இறைவனை மறந்து, தனது தீனை மறந்து எங்கே சென்று கொண்டிருக்கிறான் தெரியுமா? நீங்கள் பெற்றெடுத்த அந்த பாலகன், நீங்கள் அன்போடு ஆசையோடு பாராட்டி வளர்த்த அந்த வாலிபன், யாருடைய முதல் வார்த்தை அல்லாஹ் என்று இருந்தபோது நீங்கள் சந்தோஷப்பட்டீர்களோ, மகிழ்ச்சி அடைந்தீர்களோ, அந்த வாலிபன் இப்போது அல்லாஹ் என்றால் யார் என்று கேட்கிறார். அந்த வாலிபன் அல்லாஹ் என்றால் யார் என்று கேட்கிறார். மார்க்கம் என்றால் என்ன என்று கேட்கிறார். நபி என்றால் யார் என்று கேட்கிறார். இந்த உலக வாழ்க்கையை பற்றி அறிந்து வைத்திருக்கிறான், மறுமையை பற்றி அறிந்து வைத்திருக்கவில்லை. எத்தனையோ பட்ட படிப்புகளை படித்தவன், அல்லாஹ்வுடைய ஹலால் ஹராமை தெரியவில்லை, தனது தூதர் யார் என்று தெரியவில்லை, அந்த தூதருடைய வாழ்க்கை என்னவென்று தெரியவில்லை, அந்த தூதரின் தோழர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று தெரியவில்லை, தான் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவன் என்று அவனுக்கு தெரியவில்லை. அவனது வாழ்க்கை எங்கே கழிகிறது தெரியுமா? கொஞ்சம் இப்போது நிதர்சன யதார்த்த வாழ்க்கைக்குள்ளே வாருங்கள். குறைந்தது 8 மணி நேரம், கொஞ்சம் கூட குறைய கழித்து 10 மணி நேரம் இந்த பொருளாதாரத்தை சம்பாதிப்பதிலே அவன் செலவழித்து விடுகிறான் வீட்டுக்கு வெளியிலே. சரியா? எவ்வளவு நேரம்? குறைந்தது 8 மணி நேரத்திலிருந்து 10 மணி நேரம், அதுவும் போக்குவரத்து என்று எடுத்துக்கொண்டால் எப்படியும் 14 மணி நேரம் ஆகிவிடுகிறது. எப்படி? வேலை இடம் வரை போய் சேருவதற்கு, பிறகு அங்கிருந்து திரும்ப வருவதற்கு என்றால் 12 இருந்து 14 மணி நேரங்கள் அங்கே அவன் செலவழித்து விடுகிறான். எதிலே? துன்யாவை தேடுவதிலே. அப்படி அவன் அந்த பொருளாதாரத்தை தேடக்கூடிய இடம் எப்படிப்பட்ட இடம் என்பதை முதலிலே நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒழுக்கம் அங்கே விலை பேசப்படுகிறது. ஒழுக்கம் விலை பேசப்படுகிறது. கற்பு என்பதற்கு அர்த்தமே இல்லை. அப்படி ஆண் பெண்கள் கலந்து இறையற்றத்தின் அடிப்படையே இல்லாமல் யாரும் யாரோடும் பழகலாம், யாரும் யாரோடும் செல்லலாம் தங்கலாம் என்ற அளவிற்கு ஆண் பெண் கட்டுப்பாடு இல்லாமல் அங்கே ஹராமுடைய வாழ்க்கை. அல்லாஹ் யாரை பாதுகாத்தானோ அவர்களை தவிர, அல்லாஹ் யாருக்கு இறையற்றத்தை கொடுத்தானோ அந்த நல்ல வாலிபர்களை தவிர பெரும்பாலான வாலிபர்கள் ஒரு பக்கம் அங்கே தொழுகை இல்லை, அங்கே தொழுகை இல்லை, பரவான தொழுகைகள் 5 நேர தொழுகைகள் இல்லை. இன்னும் ஒன்று என்ன தெரியுமா? ஒரு இஸ்லாமிற்கு வந்த சகோதரர், இஸ்லாமிற்கு வந்த சகோதரர், இந்த ஐடி என்ற துறையிலே வேலை பார்த்துக் கொண்டிருந்தவர், இஸ்லாமிற்கு வந்ததற்கு பிறகு வெள்ளிக்கிழமை எப்படியாவது மஸ்ஜிதில் போய் தொழ வேண்டும் என்பதற்காக முயற்சி எடுத்து தனது அலுவலகத்திலே யார் யாரெல்லாம் முஸ்லிம்கள் என்று பெயர் தேடுகிறார். ஏன் முஸ்லிம்கள் என்றால் அவர்களுடைய முகத்தை பார்த்தோ, அவர்களுடைய கலாச்சாரத்தை பார்த்தோ அடையாளம் தெரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு சிதைந்து சிதறி சீரழிந்து போயிருக்கிறார்கள். படித்து விட்டால் சலாம் சொல்வதற்கு வெட்கப்படுகிறார்கள். குட் மார்னிங் படித்து விட்டால் சலாம் சொல்வதற்கு வெட்கம், தன்னை முஸ்லிம் என்று காட்டிக்கொள்வதிலே வெட்கம். மீசை இருப்பதில்லை, தாடி இருப்பதில்லை, பார்த்தால் சர்ச்சுக்கு செல்லக்கூடிய கிறிஸ்துவனை போல அவருடைய ஆடை அலங்காரங்கள், அவருடைய பேச்சு பாவனைகள். இப்படிப்பட்ட நிலையிலே அந்த புதிதாக இஸ்லாத்திற்கு வந்தவர் என்ன செய்கிறார்? ஆளை பார்த்துதான் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை, பெயர்களை தேடுவோம் என்று பெயர்களை தேடி பார்த்தால் வெள்ளிக்கிழமை என்று அவர்களும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர் நைசா போய் தான் முஸ்லீமாகிவிட்டோம் என்பதை காட்டிக்கொள்ளாமல் வெள்ளிக்கிழமையாச்சு, முஸ்லிம்கள் கண்டிப்பா மத்தியில போய் தானே ஜும்மா தொழுகையை தொழுகணும், நீங்கெல்லாம் போலையா, எப்படி தான் முஸ்லீமாகிவிட்டோம் என்பதை காட்டிக்கொள்ளாமல் இப்படி சொல்லும் போது அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம், இப்ப நமக்கு வேலை போயிருச்சுன்னா வேலை யார் கொடுப்பா, இதெல்லாம் போய் நம்ம போய் வேலை கேட்டு ஜும்மாவுக்கு செல்ல வேண்டும் என்று கேட்டால் நம்ம என்ன செய்வார்கள் என்று சொன்னவுடன் கடைசியிலே இவங்களோட சேர்ந்தா நம்ம ஈமானும் பலவீனமாகிவிடும் என்று அவர் தெரியாமல் வெளியேறி செல்கிறார். எப்படிப்பட்ட நிலை பாருங்கள். பணி செய்யக்கூடிய இடங்களிலே இப்படிப்பட்ட நிலை. அடுத்து இதற்கு பிறகு அவர்கள் பணியிடங்களிலிருந்து வெளியே வந்தார். கண்ணியத்திற்குரியவர்களோ, நீங்க ஏதோ ரொம்ப கற்பனையா பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க. யாரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன்? யாருடைய பிள்ளைகள் எல்லாம் ஐடில வேலை செய்யறாங்க, இன்ஜினியரா வேலை செய்யறாங்க, வெளிநாட்டில் வேலை செய்யறாங்க, பெருமையா பேசிக் கொண்டிருக்கிறோமே, நமது சமுதாய மக்கள் அவர்களுடைய பணியிடங்களின் கலாச்சாரத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். இது ஏதோ அமெரிக்காவில் ஐரோப்பாவில் நடக்கிற சம்பவம் அல்ல, நமது நாட்டிலே நமது சமூகத்திற்கு மத்தியிலே நடக்கின்ற சம்பவங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன் ஒரு பக்கமா. அடுத்தது என்ன? இன்று பெரிய பெரிய பாவங்கள், எந்த பாவங்களை பற்றி குர்ஆனிலே அல்லாஹ் குர்ஆனுடைய அந்த வாஸ் அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் என்று ஆரம்பிக்கிறானோ, அங்கிருந்து கடைசி வரை அந்த பாவங்களை குறித்து அல்லாஹ் எச்சரித்துக் கொண்டு வருகிறானே. அது என்ன பாவங்கள்? ஆபாசங்கள், அசிங்கங்கள், ஆண் பெண் கல்லாமல் பழகுகின்ற அந்த முறைகள், இசை நாட்டியம், இந்த பரவி இருக்கின்ற இந்த ஆபாச கலாச்சாரங்கள், அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் இஸ்லாமிய மார்க்கமும் எவ்வளவு உண்மையாக இதை கண்டிக்கிறது, எச்சரிக்கிறது. பார்த்தீர்கள் என்றால் அவர்களுடைய செல்போனில் இருந்து அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அத்தனை உபகரணங்களிலும் அத்தனை பொருட்களிலும் இந்த சினிமா சீரியல் இசை பாட்டு என்ற கலாச்சாரம் தான் அவர்களுடைய இதயத்திலே இடம் பிடித்திருக்கிறது. சொல்வது புரிகிறதா? ஒரு பக்கம் படிப்பு என்று 18 ஆண்டுகள் மார்க்கத்தை துறைத்தார்கள், மறுமையை மறந்தார்கள், அல்லாஹ்வை யார் என்று தெரியவில்லை. பிறகு வாலிபனாகி கல்விக்கு ஏற்ற வேலையை தேடி அவர்கள் பணிக்கு சென்றபோது பணியிடத்திலும் அங்கே அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சிந்தனையோ மறுமையுடைய சிந்தனையோ ஏற்படுவதற்கு எந்த விதமான வாய்ப்புமே இல்லை. இவர்களாவது தேட முயற்சிப்பார்களா? இவர்களுக்காவது ஏதாவது ஒரு தேட்டம் ஏற்படக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கிறதா என்றால், ஜும்மாவுடைய தொழுகைக்கே வர முடியாத அளவுக்கு, அதுவும் வந்தால் கூட, எப்படி வந்தாலும் கூட எப்போது வருவார்? கடைசி நேரத்திலே வருவார். அப்படி கடைசி நேரத்திலே வந்தாலும் கூட இமாம் என்ன சொல்கிறார்? இறையச்சத்தின் அந்த வாசகங்கள் காதிலே விழட்டுமே, இந்த கல்விலே பதியட்டுமே, அதை பற்றியெல்லாம் சிந்தனை இருக்காது. இதற்கு நீங்கள் நிதர்சன உண்மையாக பார்க்க வேண்டும் என்றால், இப்ப நான் நிக்கிற இடத்திலிருந்து இடது பக்கத்தில் ஒரு பெரிய பள்ளிவாசல் இருக்குது. அந்த பள்ளிவாசல்ல ஜும்மா அன்று ஒரு ஜும்மாவிற்கு மேல மாடியில உட்கார்ந்து ஜும்மா தொழுது பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இங்க யாராவது வரி வந்திருக்கீங்களா? ஈத்கா மஸ்ஜிதுல ஜும்மா தொழக்கூடியவர்கள் யாராவது இங்க இருக்கிறீங்களா? கை தூக்குங்க பாக்கலாம். மாஷா அல்லாஹ். மேல மாடியில தொழுது பார்த்திருக்கிறீங்களா? தொழுது பார்த்திருக்கிறீங்களா? தொழ முடியுமா? இமாம் சொல்லக்கூடிய பிரசங்கத்தை கேட்கக்கூடிய அளவுக்கு அங்கு என்ன முடியுமா? வாய்ப்பு இருக்கிறதா? ஏறக்குறைய நான் பார்த்திருக்கிறேன், 1000க்கு மேற்பட்ட 1000க்கு நெருக்கமான வாலிபர்கள் அங்கே ஒன்று கூடுகிறார்கள். ஆனால் அவர்கள் அங்கே வருவதே அரட்டை அடிப்பது. மஸ்ஜிதிற்கு வருகிறார்கள், ஜும்மாவுக்கு வருகிறார்கள். எங்கே பிரசங்கத்தின் போது பேசினால் நன்மை இழந்து விடுமோ, நன்மை தொழுகையே பாழாகி விடுமோ? அங்கே பாருங்கள் அவர்களது நிலையை. எத்தனை பள்ளியின் மாணவர்கள் இங்கிருந்து, மியாசியின் மாணவர்கள் வருகிறார்கள், அங்கிருந்து முத்தையார்பேட்டையின் மாணவர்கள் வருகிறார்கள். அத்தனை மாணவர்களும் அவர்களோடு சேர்ந்து வேலை செய்கின்ற வாலிபர்களும் அந்த மஸ்ஜிதின் மாடியிலே தொழுகைக்கு வருகிறார்களே. தொழுகை என்ற சடங்கை பெயரளவில் செய்வதற்கு தான் வருகிறார்களே தவிர, அல்லாஹ்வுடைய வழிபாடு, இறையச்சத்தை கொடுக்கக்கூடிய வணக்கம், நமது முஸ்லிம்களின் அடையாளம் இந்த ஜும்ஆ, நல்ல உரையை காதிலே கேட்டு கல்விலே பதிய வைத்து சிறிது கண்ணீர் துணிகளை சிந்திவிட்டு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டு செல்வோம். நபி சொன்னார்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு ஜும்ஆ இதற்கு முன்னால் சென்ற ஜும்ஆ வரை உள்ள பாவங்களை மன்னித்து விடுகிறது என்று. அந்த பாவன் மன்னிப்பிற்காக அடுத்த வாழ்க்கையிலே அச்சத்தோடு வாழ்வோம் என்ற கொள்கைக்காக வருகிறார்களா? பாருங்கள். சரி, நான் எதற்கு இதை சொன்னேன் என்று சொன்னால், அவர்களுடைய வெளி வாழ்க்கையின் நிலையை பாருங்கள். சரி, அங்கிருந்து வருகிறார்களே, எங்கே வருகிறார்கள்? வேலையிலிருந்து எங்கே வருகிறார்கள்? எங்கே வருகிறார்கள்? வீட்டுக்கு வருகிறார்கள். வரும் பொழுதும் காராக இருந்தாலும் சரி, பைக்காக இருந்தாலும் சரி, காதிலே ஏர்போனை மாட்டிக்கொண்டு இசை கேட்டுக்கொண்டு அதை ரசித்துக் கொண்டு அதை சிந்தித்துக் கொண்டு வருகின்றவர் இங்கே கதவை தட்டினால், கதவை தட்டி கதவு திறக்கப்பட்டால் அங்கேயும் அதுதான் ஓடிக்கொண்டிருக்கிறது. மனைவியோ அல்லது வீட்டில் இருக்கின்ற தாய் தந்தையோ அதைத்தான் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். போய் டிரெஸ்ஸை கழட்டுவாரு, அப்புறம் ஹாலில் உட்கார்ந்து இவரும் அதை பார்த்து ரசித்துக் கொண்டு கொடுக்கின்ற உணவை, அல்லாஹ்வுடைய ரிஸ்கை அதை பார்த்து ரசித்துக் கொண்டே சாப்பிட்டு விட்டு பிறகு அதையும் முடித்து விட்டு பிறகும் அதையே தொடர்ந்து பார்த்து விட்டு படுக்கைக்கு செல்வார் அதே நிலையில். பிறகு காலையில எழுந்தவுடனே என்னமோ இந்தியாவுடைய அரசியலாம் இவர் தான் செய்யற மாதிரியும் நியூஸ் பார்க்கிறோங்கிற பேர்ல திரும்ப ஆன் பண்ணிட வேண்டியது. அடுத்து வேலைக்கு போற வரைக்கும் பல இடங்களிலே பணக்காரர்கள் என்பதற்கு என்ன திரும்ப அடையாளம்? சமுதாயத்தில் பணக்காரர்கள், அந்த காலத்திலும் பணக்காரர்கள் இருந்தார்கள், நமது முன்னோர்களிலும் செல்வந்தர்கள் இருந்தார்கள், நமது முன்னோர்களிலும் தனவந்தர்கள் இருந்தார்கள். அவங்களுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? அந்த நமது முன்னோர்களின் செல்வந்தர்களுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? அவங்க வீட்டு வாசல்ல எப்போதுமே ஏழைகள் வந்து சென்று கொண்டிருப்பாங்க. அவங்க வீட்டு வாசல்ல ஏழைகள் வந்த வண்ணமாக சென்ற வண்ணமாக இருந்து கொண்டே இருப்பார்கள். அவர்களை வரவேற்று அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பள்ளிவாசல் வருவாங்க, மதரசான வருவாங்க, மஸ்ஜித் வருவாங்க, யத்தீம் கானான வருவாங்க, முஹல்லாவுல மிஸ்கீன் வருவாங்க, கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய வீட்டை பார்த்தால் அவங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி பெரிய திண்ணை இருக்கும், பெரிய திண்ணை இருக்கும். எதற்காக வேண்டி? வர்றவர்கள் எல்லாம் அங்கே எதிர்பார்த்திருப்பதற்காக, அவர்களை சந்திப்பதற்காக திண்ணைகள் இருக்கும். அங்கே அவர்களை வரவேற்பதற்காக ஒருவர் இருப்பார். இன்றைக்கு பணக்காரர்கள் யார் தெரியுமா? அவங்க வீட்டுல நாய் கட்டி கிடக்கணும். ஏன்? வீட்டுக்கு யாராவது வந்தாலே குதற மாதிரி நாலு கத்து கத்துனுச்சுன்னா அதோட திரும்பி போயிடுற மாதிரி. இன்னொரு பக்கம் என்ன தெரியுமா? செல்வம் கைக்கு வந்த உடனேயே, காசு கொஞ்சம் ஏறின உடனேயே, பணம் கொஞ்சம் மிகைத்த உடனேயே உடனே முஸ்லிம்களுடைய முகல்லாவை மாத்திடுவார். என்ன செஞ்சிருவாரு? இதெல்லாம் ஏழைகள் கீழ்த்தட்டு மக்கள் வசிக்கக்கூடிய இடம் என்று பணக்காரர்களோட ராயல் ஃபேமிலி, எஜுகேட்டட் ஃபேமிலி, கேட்டட் கம்யூனிட்டி என்று அங்கே சென்று விடுவார். எங்கே? காஃபிர்களோடு வாழ சென்று விடுவார். யார் ஒருவர் முஸ்லிம்களுடைய முகல்லாவிலிருந்து காஃபிர்களுடைய முகல்லாவுக்கு மாறுவாரோ அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது, அவருடைய வணக்க வழிபாடுகள் ஏற்றுக்கொள்ளப்படாது. அவர் மரணித்தால் நாளை மறுமையிலே காஃபிர்களோடு எழுப்பப்படுவார். முஸ்லிம்கள் முஸ்லிம்களின் முஹல்லாவில் தான் வசிக்க வேண்டும், அவர்களோடு தான் வாழ வேண்டும், அவர்களோடு தான் மரணிக்க வேண்டும். இஸ்லாம் ஹதீஸ் சொல்லுகிற சட்டம் இது. அடுத்து என்ன நடக்கிறது? பணக்காரர்கள் என்பதற்கு என்ன தெரியுமா அடையாளம்? முன்னாடிலாம் முஸ்லிம்களுடைய வீட்டிலே டிவியே இருக்காது. ஏனென்றால் குர்ஆன் ஓதுவதற்கே நேரம் போதவில்லை, ஹதீஸ்களை படிப்பதற்கே நேரம் போதவில்லை. உறவுகளை தேடிச் சென்று அவர்களை சந்தித்து, உறவுகளை தேடிச் சென்று அவர்களை சந்தித்து அவர்களுடைய சுக துக்கங்களை பரிமாறிக்கொள்வதற்கே நேரம் இல்லை. தேடி வருகின்ற உறவுகளோடு கலந்துரோடுவதற்கு நேரம் இல்லை. அப்படி இருக்கும்போது எதற்கு இந்த சைத்தான் என்று முஸ்லிம்கள் முந்தியெல்லாம் சினிமா சீரியல் கலாச்சாரத்திலோ இந்த டிவிகள் கலாச்சாரத்திலோ சிக்கவில்லை. அது மட்டுமல்ல, இரையற்ற உணர்வு. அந்நிய பெண்ணை வாழ்க்கையிலே வெளியிலே ஒரு முறை பார்ப்பதே பாவம், பார்த்தவுடன் பார்வையை தாழ்த்த வேண்டும் என்ற கல்வி இரையற்ற மார்க்கம் போதிக்கப்பட்ட ஒரு முஸ்லிம் அவர்களின் அந்த அநாகரிகங்களை தங்களது வீடுகளிலேயே கொண்டு வந்து பார்க்க துணிவானா? மார்க்க அறிஞர்களின் உரையை கேட்டு வளர்ந்தவர்கள், இரையற்றத்தின் பாடத்தை கேட்டு வாழ்ந்தவர்கள், சமுதாயத்தோடு இருந்தவர்கள் அந்த அசிங்கங்களை எல்லாம் தங்களது வீடுகளுக்கு கொண்டு வந்தார்களா? வரவில்லை. இப்போது என்ன ஆனது? அடுத்த கலாச்சாரம் சொல்கிறேன், பணக்கார வீடுன்னு சொன்னார். இப்பெல்லாம் பல லட்சம் ரூபாய்க்கு பெரிய டிவி, இப்படி பல லட்சம் ரூபாய்க்கு பெரிய டிவி வாங்கி வச்சிருக்கணும் ஹால்ல. அதுக்கப்புறம் பெட்ரூம்ல தனியா டிவி, கணவன் மனைவி படுக்கிற ரூம்ல தனியா டிவி, பிள்ளைகள் படுக்கிற ரூம்ல தனியா டிவி. இன்ன நிலைமை எந்த அளவு மோசமாகி விட்டது என்றால் பாத்ரூம்ல ஒரு டிவி மாட்டி வச்சிருக்கிறார். என்ன பாத்ரூமிலே கூட டிவி மாட்டி வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய மேகசின்ஸ் அதாவது பிசினஸ் ரொம்ப பாக்குறாங்களா, உலகத்தை பத்தி தெரிஞ்சிருக்கிறாங்களா, கக்கூசுல போல வரிசையா புத்தகமா அடிக்கிறது. எப்படிப்பட்ட சிந்தனை சீரியடுகள் பாருங்கள். அதற்கு பிறகு அவர்களுடைய உடையை பாருங்கள். முன்னாடி எல்லாம் முஸ்லிம்கள் என்றால், தமிழ்நாட்டு முஸ்லிம்கள் என்றால் கைலி உடுத்துவார்கள், ஒரு நல்ல நீளமான சட்டை உடுத்தி இருப்பார்கள். ஏதோ வேலைக்கு போறதுக்கு அப்படி இப்படி போட்டாலும் கூட வந்த உடனே அதை கலட்டி தூக்கி போட்டுட்டு மஸ்ஜிதுக்கு நல்ல சட்டையை போட்டு கைலியை கட்டி சண்டையா போவாங்க. சின்ன பிள்ளையிலிருந்து பெரிய பிள்ளை வரைக்கும் முன்னாடி எல்லாம் அந்த கைலி விளம்பரம் வரும்போது நீங்க பார்த்திருக்கலாம், சின்ன பிள்ளைக்கு கூட அந்த கைலி போட்டு வரும். இன்னைக்கு பார்த்தால் அரக்கால் சட்டையை போட்டுக்கொண்டு சொக்காய் அரக்கால் கவுசரை போட்டுக்கிட்டு பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. இவங்க எல்லாம் யாருங்க? படிச்சவங்களா? பணக்காரங்களா? பணக்காரர்கள் என்றாலே கிறிஸ்துவர்களை போன்று வாழ வேண்டும், மேலை நாட்டவர்களை போன்று வாழ வேண்டும் என்ற அந்த கலாச்சாரம். அப்பதான் இவங்களெல்லாம் ரொம்ப அதாவது கண் திறந்த குடும்பம். இவர்களெல்லாம் ரொம்ப அதாவது நாகரிகத்தில் உயர்ந்தவர்கள். எப்படி? கழுச்சடை மாதிரி தலைமுடி வெட்டியிருக்கணும், காபிர்கள் மாதிரி டிரெஸ் போட்டிருக்கணும், முகத்தை பார்த்தால் முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முகமாக தெரியக்கூடாது. இப்படிப்பட்ட சீரழிவு எங்கே? குடும்பத்திலே. வேலை ஒரு பக்கம், குடும்பம் ஒரு பக்கம். இப்படி எல்லாம் போக கடைசியில சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவு கிடைச்சா அடுத்து என்ன? குடும்பமாக சேர்ந்து சுற்றுலா செல்கிறோம், என்டர்டைன்மெண்ட் செல்கிறோம் என்று எங்கே செல்கிறார்கள்? எங்கே செல்வதை அல்லாஹ் ஹராமாக்கினானோ, எங்கே செல்வதை அல்லாஹ் தடுத்தானோ அங்கே சென்று கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்களே. இது ஒரு சுருக்கமான ஒரு வரைபடம். இது நமது சமுதாய வாலிபர்களை அவர்களை பெற்றெடுத்து உருவாக்கிய பெற்றோர்களாகிய நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக உங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு சின்ன வரைபடம். இல்லா மாஷா அல்லாஹ், இதில் சில குடும்பங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கலாம், சில குடும்பத்தின் வாலிபர்கள் இறையற்றமுடையவர்களாக வாழ்ந்து வளர்ந்து அந்த அடிப்படையில் இருக்கலாம். ஆனால் நான் சொல்வது யாரை? பெரும்பாலானவர்களை. யாரை சொல்கிறேன்? பெரும்பாலான சமுதாயத்தின் வாலிபர்களின் நிலையை நினைத்து பாருங்கள். என் அன்பிற்குரியவர்களே, அமர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு இந்த வாலிபர்களை குறித்து சொல்லும் போது சொன்னார்கள், இன்று இவர்கள் சிறுவர்கள், நாளை இவர்கள் தான் பெரியவர்கள். இன்று இவர்கள் சிறுவர்கள், நாளை இவர்கள் தான் பெரியவர்கள், சமுதாயத்தை வழிநடத்தக்கூடியவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஏற்பட்ட அத்தனை தியாகங்களுக்கும் அத்தனை அர்ப்பணிப்புகளுக்கும் யார் இந்த மார்க்கத்திற்கு உயிரை கொடுத்தார்கள், யார் இந்த மார்க்கத்திற்காக வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள், நபியின் வலதுகரமாக, நபியின் அர்ப்பணிப்புகளாக, நபிக்கு தியாக போராளிகளாக யார் இருந்தார்கள் என்று வரலாற்றை எடுத்து பாருங்கள். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை, உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை, அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை, இன்னும் அத்தனை சஹாபாக்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் எடுத்து பாருங்கள். அவர்கள் தங்கள் வாலிப காலத்தை இந்த மார்க்கத்திற்காக, இந்த பொறுப்புக்காக, இந்த தீனுக்காக கொடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்திலே அல்லாஹ்வுடைய அச்சத்திலே உறுத்து வார்க்கப்பட்டார்கள், வளர்க்கப்பட்டார்கள். மறுமை நம்பிக்கை அவர்களுடைய உள்ளத்தை மிகைத்திருந்தது, மறுமையின் தேட்டம் அவர்களுடைய உள்ளத்திலே மிகைத்திருந்தது, அல்லாஹ்வுடைய அச்சம் அவர்களது உள்ளத்திலே மேலோங்கி இருந்தது. துன்யாவை புரிந்து கொண்டு வாழ்ந்தார்கள், மறுமையை புரிந்து வாழ்ந்தார்கள், வாழ்க்கையிலே அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற கடமையை பொறுப்பை உணர்ந்து வாழ்ந்தார்கள் சகோதரர்கள். ஆகவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வாலிபர்கள் எங்கெங்கெல்லாம் சீர்கிடுவார்கள், எப்படியெல்லாம் சீர்கிடுவார்கள் என்பதை தங்களது தோழர்களுக்கு அறிவுறுத்தி சென்றார்கள். ஒரு சில தர்பியத்துகளை நாம் பார்ப்போம், அதற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் முடிப்போம். மிக முக்கியமான பகுதி. பொதுவாக இன்று வாலிபர்கள் எங்கே சீர்கெடுகிறார்கள்? ஒன்று, முதலாவதாக நான் சொல்வேன், பெரும்பாலும் முதலாவதாக சொல்லும் போது நண்பர்களை சொல்வார்கள். நண்பர்களால் சீர்கெடுவது இரண்டாவதுதான், நண்பர்களால் சீர்கெடுவது இரண்டாவதுதான். முதலாவதாக வாலிபர்கள் சீர்கெடுவது பெற்றோர்களால் சீர்கெடுவார்கள். வாலிபர்கள் கெடுகிறான் என்றால், நாசமாகிறான் என்றால் எங்கிருந்து? அவனுடைய பெற்றோர்களை பாருங்கள். ஏனென்றால் பெற்றோர் இரையச்சம் உள்ளவர்களாக இருந்தால் நிச்சயமாக அந்த இரையச்சத்தின் தாக்கம் அந்த பிள்ளையை தாக்கித்தான் ஆகும். பிள்ளையிடத்திலே அந்த நல்ல மாற்றம் ஏற்பட்டுத்தான் ஆகும். பார்க்கக்கூடாததை, கேட்கக்கூடாததை, செய்யக்கூடாததை செய்பவர்களாக தனது பெற்றோரை பார்க்கின்ற ஒரு வாலிபன், ஒரு சிறுவன், அவன் எப்படி உருவாகுவான் யோசித்து பாருங்கள். தனது பிள்ளையை சொல்கிறார், புகைக்காதே, சிகரெட் குடிக்காதே என்று இவரே குடித்துக் கொண்டிருக்கிறார். அசிங்கமான ஆபாசமானதை பார்த்து கெட்டு போகாதே என்று சொல்கிறார், இவரே அதை பார்த்துக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ் பாதுகாப்பானாக. எப்படி அந்த குழந்தை, எப்படி அந்த வாலிபன் சீர்படுவார் நினைத்து பாருங்கள். எனவே பெற்றோர்கள் முதலிலே தங்களை சீர்படுத்த வேண்டும், இறையற்றமுடையவர்களாக ஆக்க வேண்டும். இதைத்தான் சூரா அல் ஃபுர்கானுடைய கடைசி வசனம் நமக்கு அல்லாஹ் அதன் மூலமாக சொல்லித் தருகிறார். ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுன் வ ஜஅல்னா லில் முத்தகீனா இமாமா. யா அல்லாஹ், எங்களை எங்கள் பிள்ளைகளுக்கு இறையற்றத்தின் இமாம்களாக ஆக்கி வை. எங்களை பார்த்து எங்கள் பிள்ளைகள் இறையற்றமுடையவர்களாக மாற வேண்டும். தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், ஒழுக்கமாக இருக்கட்டும், நற்குணமாக இருக்கட்டும், நல்ல பண்பாடுகளாக இருக்கட்டும், எங்கள் பிள்ளைகள் எங்களை பார்த்து படிக்கின்ற அளவுக்கு எங்களை ஒரு இமாமாக ஆக்குவோய் அல்லாஹ் என்று துவா செய்யும்படி அல்லாஹ் சொல்கிறார். அதற்கு ஏற்ப பிள்ளைகளை பெற்றெடுத்த பெற்றோர்கள் மாற வேண்டும். இரண்டாவது சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நண்பர்களை பாருங்கள், அவர்கள் வெளியிலே யாரோடு பழகுகிறார்கள் என்பதை பாருங்கள். ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நல்ல நண்பனுக்கு உதாரணம் நறுமணம் மிக்க கஸ்தூரியை வியாபாரம் செய்யக்கூடியவனை போன்று. அவனிடத்திலே நீ பழகினால், நீ அவனிடத்திலிருந்து கஸ்தூரியை வாங்கவில்லை என்றாலும் சரி, அதனுடைய நறுமணம் உனக்கு கிடைக்கும், அல்லது அவன் உனக்கு அதை தடவி விடுவான். கெட்ட நண்பனோடு பழகுவதற்கு உதாரணம் என்ன தெரியுமா? கொல்லனோடு பழகுவதற்கு உதாரணம், அவனோடு நீ பழகினால் ஒன்றும் செய்ய தேவையில்லை, அவனுடைய அந்த நெருப்பு ஜுவாலைகள் உனது உடலை கருக்கச் செய்யும், உனது உடலை சுட்டரிக்கும், அல்லது உனது ஆடையை சுட்டரிக்கும், இல்லை அவனிடமிருந்து துரு வாடையை நீ நுகருவாய். இப்படி அழகிய உதாரணத்தை சொல்லி வெளி வட்டாரத்தில் பழகுகின்ற நண்பர்களின் அளவுகள், நண்பர்களை நீங்கள் பாருங்கள் என்று பெற்றோர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுரை சொன்னார்கள். எனவே தனது மகள், தனது மகன் எங்கே செல்கிறான், யாரோடு பேசுகிறான், யாரோடு பழகுகிறான், அவர்களிடத்தில் இறையற்றம் இருக்கிறதா, தொழக்கூடிய நண்பர்களா, மார்க்கத்தை தேடக்கூடிய நண்பர்களா, ஹலாலான முறையிலே வாழக்கூடிய வீட்டு குடும்பத்தைச் சேர்ந்தவர்களா என்பதையெல்லாம் நீங்கள் கவனித்து அப்படிப்பட்டவர்களோடுதான் நீங்கள் பழக அனுமதிக்க வேண்டும். அந்த வீடுகளுக்குத்தான் நீங்கள் செல்ல அனுமதிக்க வேண்டும். ஒரு முஸ்லிம் வாலிப பையன் அல்லது ஒரு முஸ்லிம் வாலிப பெண் இன்று படிப்பு என்ற பெயரிலே கலாச்சார சீரழிவு இந்த வாலிபர்களிடத்தில் எந்த அளவு உயர்ந்து விட்டதென்றால், அதை பெற்றோர்களும் அங்கீகரிக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்றால், ஒரு முஸ்லிம் வாலிபன் காபிர்களுடைய வீட்டிலே சென்று பட்ட பெயரிலே காலையிலிருந்து இரவு வரை கழிக்கின்றான். காலையிலிருந்து அங்கே ஹிஜாப் இல்லாத, பருதா இல்லாத, சரியான ஆடை இல்லாத அந்நிய பெண்கள் அங்கே இருக்கிறார்கள். அதுபோன்று தனது மகள் அங்கே சென்று படிப்பதை அங்கீகரிக்கிறார். இதனால் இன்று என்ன ஆகிவிட்டது? ஒரு முஸ்லிம் அந்நிய காபிர் பெண்ணோடு ஓடுகிறார். அவள் அவளுடைய மார்க்கத்திலே இருக்கட்டும், எனக்கு எனது மார்க்கம். எப்படி இவனுடைய சிந்தனை மாறி இருக்கிறது பாருங்கள். இன்னும் பல இடங்களிலிருந்து வரக்கூடிய தகவல்கள், நீங்களும் சமுதாயத்திலே பங்களிப்பு செய்கிறீர்கள் என்ற அடிப்படையிலே உங்களுக்கும் தெரியும், முஸ்லிம் பெண்கள், முஸ்லிம் கல்லூரி மாணவிகள் காபிர்களோடு தங்களது மதத்தை மாற்றிக்கொண்டு ஓடிவிட்ட சம்பவங்களை அன்றாடம் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கு என்ன காரணம்? அவர்கள் கல்லூரி படிக்கும் போது எங்கே யாரோடு பழகினார்கள் என்பதை கவனிக்க தவறிய காரணத்தால். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, நமது வாலிப சகோதரர்கள், நமது வாலிப சகோதரிகள், அவர்களுடைய பழக்கத்தின் மீது அவர்களும் கண்காணிக்க வேண்டும், அவர்களுடைய பெற்றோர்களும் கண்காணிக்க வேண்டும். இறையற்றத்தினுடைய நண்பனைத்தான் நாம் நண்பர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும், தக்குவா உடையவர்களைத்தான் நமது தோழர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நாளை மறுமையினுடைய ஒரு காட்சியை அல்லாஹ் சொல்லிக் காட்டுகின்றான் பாருங்கள். சூரத்துல் குர்ஆனிலே வயௌம யஅது மாலிமு அலா யதைஹி யகூலு யா லைதனி தகல்து மஅ ரசூலி ஸபீலா, يا ويلتا ليتني لم أتخذ فلانا خليلا لقد أضلني عن الذكر بعد إذ جاءني وكان الشيطان للإنسان خذولا.
நாளை மறுமையிலே இந்த வழிகட்டவர்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் என்ன சொல்வார்கள் தெரியுமா? யா அல்லாஹ், உனது தூதரை அறிமுகப்படுத்தக்கூடிய நல்ல வழியை காட்டக்கூடிய ஒருவனை நான் நண்பராக எடுத்துக்கொண்டிருந்தால் இப்படி வழிகட்டு இருக்க மாட்டேனே. அதோ என்னை வழிகெடுத்த அவனை அல்லவா, அல்லது என்னை வழிகெடுத்த அவளை அல்லவா நான் எனக்கு நண்பராக அல்லது தோழியாக ஆக்கிக் கொண்டேன் என்று ஆண்களும் பெண்களும் கதறுவார்கள் சகோதரர்களே. ஆகவே நட்பு வட்டாரத்தின் மீது கண்காணிப்பு இருக்க வேண்டும். நமது இன்றைய வாலிப சமுதாயம், இவர்கள் நாளை சமுதாயத்தை வழிநடத்தக்கூடியவர்களாக உருவாக வேண்டும் என்றால் அவர்களுக்கு சில பயிற்சிகள் தேவை. ஈமானிய பயிற்சி தேவை. தௌஹீதினுடைய உண்மையான ஏகத்துவ கொள்கையினுடைய அல்லாஹ்வை அறிவதனுடைய கல்வியின் பயிற்சி அவர்களுக்கு தேவை. இபாதத்துடைய பயிற்சி அவர்களுக்கு தேவை. ஒழுக்கத்தின் பயிற்சி அவர்களுக்கு தேவை. நமது வாலிப சமுதாயம் நாளை முஸ்லிம்களாக உருவாகி அல்லாஹ் கொடுத்த பொறுப்பை உணர்ந்து அவர்களும் முஸ்லிமாக வாழ்ந்து முஸ்லிமான சந்ததிகளை இந்த பூமியிலே இந்த உலகத்திலே விட்டுச் செல்ல வேண்டும் என்றால் முதலிலே அவர்களுக்கு ஈமானிய பயிற்சி தேவை சகோதரர்களே. ஒழுக்க பயிற்சி தேவை. இபாதத்தினுடைய தர்பியத்து தேவை. குர்ஆன் ஹதீஸை அவர்களுக்கு போதித்து பார்க்க கல்வியை மறுமை கல்வியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை அவர்களுக்கு தேவை. ஒட்டுமொத்தமாக சொல்கிறேன், ஆனால் இன்று நாம் அதை இழந்திருக்கிறோம். நமது மஸ்ஜிதுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். நமது மஸ்ஜிதுகள் இபாதத்துகளை, நான் சொல்கிறேன் என்று கோபித்துக் கொள்ளாதீர்கள், இபாதத்துகளை சடங்குகளாக செய்வதற்கு திறக்கப்பட்டு மூடப்பட்டு விடுகின்றன. சொல்கிறேன் என்று கோபித்துக் கொள்ளாதீர்கள், இபாதத்துகள் அதனுடைய உயிரோட்டத்தை இழந்து விட்டன. எப்படி சொல்றீங்க ஹஜரத் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். இமாம் சாஹிப் கொஞ்சம் அதிகமா குர்ஆன் ஆயத்தை ஓதிரட்டும், கொஞ்சம் சுஜூது ருக்குவா கொஞ்சம் நீளமா சுன்னத்தான முறையில செஞ்சிருட்டும், அவ்வளவுதான் மஸ்ஜிதுல கியாமத்தே வந்துடும். என்ன வந்துடும்? மஸ்ஜிதுல கியாமத்தே வந்துடும். அப்ப என்ன, சடங்குக்கு ஏதோ குனிகிறோ நிக்கிறோம் எந்திரிக்கிறோம், அவ்வளவுதான். இந்த தொழுகை எதை கொடுத்தது? தொழும் போது அருகை வருகிறதா? மறுமை சிந்தனை வருகிறதா? இரையச்சம் அதிகமானதா? தொழுததா? களைப்பு வந்ததா? இன்று நான் தொழுகையிலே நின்றேன், எனக்கு கால் வலி வந்தது என்று சொல்லும் அளவிற்கு தொழுகையிலே நின்று தொழுகிறோமா? அப்படி தொழுகை நமது மஸ்ஜிதுகளிலே நடக்கின்றனவா? இன்று ருக்குவிலே நான் இருந்த காரணத்தால், அதிக நேரம் நின்ற காரணத்தால் எனக்கு வலி ஏற்பட்டது, எனக்கு உட்கார்ந்த காரணத்தால் வலி ஏற்பட்டது, சஜிதாவிலே நெற்றி வைத்த காரணத்தால் வலி ஏற்பட்டது என்று அந்த வலியை உணரும் அளவு இபாதத்திலே நாம் இருந்தோமா? நிக்கிறோம், நின்னது கூட தெரியல, அதுக்குள்ளார ருக்கு, ருக்குக்கு போயிட்டாரு போனா அதுக்குள்ளார அவர் எந்திரிச்சு நிக்கிறார். ஆனா எந்திரிச்சுட்டாருன்னு எந்திரிச்சு அதுக்குள்ளார சுஜூத், ஆனா சுஜூதுக்கு போயிட்டாரு பருத்தி அடிக்கிறதுக்குள்ளார அவர் எந்திரிச்சு நிக்கிறார். எப்படி இருக்கிறது பாருங்கள் வணக்க வழிபாடு, எப்படிப்பட்ட! இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை என்று சொன்னார்களா? இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு மறுமையை நினைவூட்டக்கூடிய தொழுகை என்று சொன்னார்களா? நினைத்து பாருங்கள். அடுத்து எங்கேயாவது நம்ம வாழ்க்கையில நான் இன்னைக்கு இரவுல அல்லது பகல்ல குர்ஆன் ஓதி 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 களைச்சு போயிட்டேன், இன்னைக்கு இரவுல நான் தூங்கல குர்ஆன் ஓதின காரணத்தினால அல்லது மார்க்க கல்வியை படித்துக் கொண்டிருந்த காரணத்தால் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய நிலைமை இருக்கிறதா யோசித்து பாருங்கள். அப்படி மஸ்ஜிதுகள் வீட்டிலே பார்த்தாலும் வாய்ப்பில்லை. இப்படி நமது சமுதாயம் உருவாகி வாழ்ந்து கொண்டிருந்தால் இவர்களுடைய நிலை என்ன? மஸ்ஜித் என்பது வெறும் ஐந்தாள தொழுகை நடத்தப்படுவதற்கு மட்டுமல்ல, ஐந்தாள தொழுகைகளோடு ஒவ்வொரு மஸ்ஜிதுடைய இமாமும் அவர்களோடு சேர்ந்து மார்க்க கல்வியை படித்துக் கொடுக்கக்கூடிய வாலிபுகளும் அங்கே இருந்து நம்முடைய பிள்ளைகள் அவர்களுடைய பொருளாதார படிப்புகளுக்கு போக உள்ள நேரங்களை முறைப்படுத்தி அவர்களை மஸ்ஜிதுக்கு வரவழைத்து அவர்களுக்கு மறுமையின் கல்வியை கொடுக்க வேண்டும். அதற்குண்டான ஏற்பாட்டை சமுதாய தலைவர்கள் செய்ய வேண்டும். இமாம்களோடு ஆலிம்களோடு கலந்து ஆலோசித்து எனது மாணவன் ஒவ்வொரு நாளும், எனது மகன் எனது மகள் ஒவ்வொரு நாளும் 7 அல்லது 8 மணி நேரத்தை அல்லது 6 மணி நேரத்தை பள்ளிக்கூடத்தில் செலவழிக்கிறான் என்றால்
இந்த உலக பொருளாதார படிப்பை தெரிந்து கொள்வதற்கு செலவழிக்கிறான் என்றால், மறுமையை தெரிந்து கொள்வதற்கு, அல்லாஹ்வை தெரிந்து கொள்வதற்கு ஏன் கேவலம் சகோதரர்களே? 15 வயது வாலிபன் சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு அர்த்தம் தெரியவில்லை, சூரத்துல் இஹ்லாஸுக்கு அர்த்தம் தெரியவில்லை, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற அந்த திரு வாசகத்தின் பொருளை அறியவில்லை, அதனுடைய நிபந்தனைகள் அவனுக்கு தெரியவில்லை, அந்த திரு வாசகம் கலிமா என்ன அவனுக்கு கடமையை கொடுக்கிறது, பொறுப்பை உணர்த்துகிறது என்பது அவனுக்கு தெரியவில்லை. ஒரு சம்மர் கிளாஸ் நடக்கும் போது ஒரு பிளஸ் டூ படித்த மாணவன் என்றால் என்ன, ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லாம ஜீசஸ் என்றால் என்ன என்று கேட்டால் அவன் அழகாக பதில் சொல்கிறான். எப்படி அழகாக? அவர் கர்த்தருடைய குமாரன் என்று. யார்? முஸ்லிம் மாணவன், கிறிஸ்துவ பள்ளிக்கூடத்திலே படித்து அவன் அந்த சூழ்நிலையிலே வளர்க்கப்பட்ட காரணத்தால் ஜீசஸ் யார் என்று கேட்டால் கடவுளின் குழந்தை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவனுடைய ஈமான் பறிபோயிருக்கிறது சகோதரர்களே. இப்படி பள்ளி மஸ்ஜிதுகளிலே அங்கே தர்பியத்துடைய இடங்கள் இருக்க வேண்டும். அது போக இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வருது பாருங்க, லீவு நாள்கள். இன்று நமது சமுதாயம் எப்படி மாற்றி இருக்கின்றது தெரியுமா? கவனமாக்கிய முக்கியமான செய்தி, இந்த சனி ஞாயிறு எப்படி தெரியுமா சமுதாயம் மாற்றி இருக்கிறது? முதல்ல வெள்ளிக்கிழமை அந்த புனிதம் போயிருச்சு, வெள்ளிக்கிழமையுடைய புனிதமும் போயிருச்சு. இந்த சனி ஞாயிறு ஓய்வு நாள், இந்த ஓய்வு நாள் என்றால் அதற்கு சமுதாயம் கொடுத்திருக்கிற இலக்கணம் என்னவென்றால், இரவில நீண்ட நேரம் விழித்திருந்து அது எதிர விழிக்கிறாங்கன்னு சொல்லி யார் யார் எதிர விழிக்கிறாங்களோ அவங்க முடிவு பண்ணிக்கணும். நான் சொல்ல வர, யார் யார் எதிர விழிக்கிறார்களோ அவரவர்கள் முடிவு செய்து கொள்ளட்டும். இந்த ஓய்வு நாள் விடுமுறை நாள் என்று இரவு நேரம் நீண்ட நேரம் கண் விழித்து விட்டு தொழக்கூடியவர்கள் கூட சுபுகை பாழாக்கக்கூடிய நிலையிலே சமுதாயம் இருக்கிறது. இது ஒரு பக்கமா. இன்னொரு பக்கம், விடுமுறை நாட்கள் என்றாலே ஊர் சுற்றுவது அல்லது எங்கேயாவது பேருக்கு யாராவது கல்யாண பத்திரிகை கொடுத்திருக்க மாட்டாங்களா, அங்க போய் பிரியாணி சாப்பிடுறது, குடும்பத்தோடு சென்று இந்த கலா சமுதாய கல்யாண கலாச்சார சீரழிவிலே நேரத்தை செலவழித்து விட்டு அப்புறம் போயிட்டு வந்ததை பற்றி மிச்ச நேரத்தில் கமெண்ட்ஸ். இப்படித்தான் இந்த சமுதாயத்தினுடைய ஓய்வு நாள்களும் கழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அதுவும் கொஞ்சம் அதிகமா சொல்லலையே. எப்படி? எங்கு பார்த்தாலும் பாருங்கள், சனி ஞாயிறு சில வீடுகளில் கேள்விப்பட்டோம், சனி ஞாயிறு சாப்பாடு ஆக்குறது கிடையாது, ஹோட்டல்ல இருந்தா வருதான். அந்த அளவுக்கு சமுதாய சீரழிவுகள், கலாச்சார சீரழிவுகள். இதே நேரத்திலே என் சகோதரர்களே, இங்கு படிப்பினைக்காக வேண்டி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு சொல்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை காலையில சுபுகு தொழுகைக்கு பிறகு நீங்க பைக் வச்சிருந்தா பைக்ல, அல்லது கார் வச்சிருந்தா கார்ல, சைக்கிள் வச்சிருந்தா சைக்கிள, எதுவுமே இல்லைன்னா நடந்தாவது சிட்டிக்குள்ள அப்படியே கொஞ்சம் தூரம் போய் பாருங்க, சிட்டியில் இருக்கின்ற ஒரு கிறிஸ்தவன் கூட ஞாயிற்றுக்கிழமை காலையிலே அவன் தூங்குவது கிடையாது. 4 மணிக்கு எழுந்து அவர்கள் சர்ச்சுக்கு சென்றார்கள் என்றால் அடுத்து 11 மணி சூரிய வெப்ப உச்சத்திற்கு வருகின்ற வரை புரட்டப்பட்ட தங்களின் வேதத்தை வைத்துக் கொண்டு அதை சர்ச்சிலும் படித்துவிட்டு வீடு வீடாக சென்று கிறிஸ்தவ போதனைகளை செய்கிறார்கள். ஏன்? முஸ்லிம்களுடைய முஹல்லாவிற்கு வந்து நமது முஸ்லிம் பெண்களை, நமது முஸ்லிம் வாலிபர்களை கிறிஸ்தவத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் துணிவு கொண்டிருக்கிறார்கள், முயற்சி செய்கிறார்கள். பார்த்திருக்கீங்களா இல்லையா? பார்த்திருக்கீங்களா இல்லையா? பெண்களாக இருக்கட்டும், வயோதிகளாக இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும், ஏன் சிறுவனாக இருக்கட்டும், அவனுடைய கையில் கூட ஒரு பைபிள் பிரதி, அதனுடைய தமிழாக்கம் இருக்கும். ஏன் சகோதரர்களே, நமது முஸ்லிம்கள் நாம் இப்போது சொல்ல முடியுமா, எனக்கென்று நான் படிப்பதற்கு ஒரு குர்ஆன் பிரதி அதனுடைய மொழியாக்கத்தோடு வைத்திருக்கிறேன், அதை நான் படிப்பேன், அதில் ஏற்பட்ட சந்தேகங்களை குறித்து கொண்டு நான் அறிஞரிடத்தில் கேட்டு தெளிவு பெறுவேன், எனக்கென்று படிப்பதற்கு இஸ்லாமிய நூல் இருக்கிறது, எங்களது வீட்டிலே இஸ்லாமிய நூலகம் இருக்கிறது, நாங்கள் அதை படிப்போம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நமது சமுதாயத்தை மார்க்க கல்வி வழங்கிருக்கிறதா யோசித்து பாருங்கள். அப்ப இந்த காலை நேரங்கள் எல்லாம் தூங்குவதிலே சுற்றுவதிலே கழித்துவிட்டு பிறகு எஞ்சி இருக்க நேரத்தை என்ன செய்வது யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, உடனடியாக நமது சமுதாயம், நமது முஸ்லிம் வாலிபர்கள் அவர்களுடைய பொறுப்பை உணர்ந்து அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய நல்ல மக்களாக உருவாக வேண்டும் என்றால் முதலிலே மஸ்ஜிதிலே மாற்றம் ஏற்பட வேண்டும். தொழுகை நேரத்தில் மட்டும் திறக்கப்பட்டு பிறகு பூட்டப்படுவதற்கு அல்ல மஸ்ஜிதுகள், அங்கே மஸ்ஜித்களில் ஒவ்வொரு மஸ்ஜித்திலும் ஒரு முழு நேர மதரசா, முழு நேர மதரசா நடக்க வேண்டும். பாடசாலை, இஸ்லாமிய கல்வி சாலை, காலையிலே சென்றவர்கள் மாலை, மாலையிலே சென்றவர்கள் செல்பவர்கள் காலையிலே. அது மட்டுமல்ல, வயோதிகர்கள், வாலிபர்கள், பெண்கள் என்று ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான ஏற்பாடுகள், மஸ்ஜிதிலே கல்வி போதனைகள் நடத்தப்பட வேண்டும் சகோதரர்களே. அது மட்டுமல்லாமல் நமது முஸ்லிம் சமுதாய மக்கள், அதுவும் குறிப்பாக வாலிபர்கள், இன்று இருவேறு சிந்தனை சிதறல்களிலே இருக்கின்றார்கள். ஒன்று மார்க்கம் என்ற பெயரிலே அத்துமீறுதல், இன்னொன்று புரட்சி சமுதாய சீர்திருத்தம் என்ற பெயரிலே வழிகெடுதல். எல்லாவற்றிலிருந்தும் தெளிவான சிந்தனை, நடுநிலையான கண்ணோட்டத்தோடு மார்க்க அறிஞர்கள், நம்முடைய மூத்தவர்கள் எதிலே நமக்கு வழிகாட்டுகிறார்கள், எதை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பதை உன்னிப்பாக கண்காணித்து, அவர்களோடு அணுகி பழகி, அவர்களுடைய விளக்கத்தை கேட்டு அவர்கள் தங்களது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு சமுதாயம் எப்போது சீர்கெடுகிறது தெரியுமா, எப்போது மார்க்கத்தை விட்டு தடம் புரளுகிறது தெரியுமா? அன்றைய காலத்திலிருந்து யூதர்கள் செய்த சதி, முஸ்லிமை முதலிலே மஸ்ஜிதை விட்டு பிரிப்பார்கள், பிறகு முஸ்லிம்களை அவர்களுடைய அறிஞர்களை விட்டு பிரிப்பார்கள், முஸ்லிம்களை அவர்களுடைய வேதத்திலிருந்து பிரிப்பார்கள், அவர்களுடைய நபியின் வழிகாட்டுதல்கள் அந்த ஹதீஸில் இருந்து பிரிப்பார்கள். அப்படி பிரித்து விட்டால் இனி எதை கொடுத்தாலும் இவர்கள் செய்வார்கள். ஏன், கூடுமா கூடாதா என்று கேட்பதற்கு ஒரு அறிஞருடைய தொடர்பு இல்லை என்றால், நான் செல்கின்ற வழி நேரான வழிதானா என்று கேட்டு தெரிவதற்கு ஒரு நல்ல வழிகாட்டியினுடைய வழிகாட்டுதல் இல்லை என்றால் சமுதாயம் என்ன நிலைமைக்கு ஆளாகும் பாருங்கள். எத்தனை சோதனைகளை கடந்த சில காலங்களிலே நாம் சந்தித்து வந்திருக்கின்றோமோ இதற்கெல்லாம் என்ன காரணம், மூத்த மார்க்க அறிஞர்களோடு, கல்விமான்களோடு, நல்லவர்களோடு நமது சமுதாயத்திற்கு ஏற்பட்ட அந்த விரிசல், அந்த தொடர்பின்மை சகோதரர்கள். ஆகவே இப்படி பல கோணங்களிலே சிந்தித்து பெற்றோர்களாகிய நாமும் நம்மை திருத்திக் கொண்டு வளர்கின்ற நமது வாலிப சமுதாயத்தையும் திருத்த வேண்டிய கடமையிலே இருக்கின்றோம். அல்லாஹுடைய அச்சத்தை கொடுத்து, மறுமையின் நினைவை கொடுத்து, ஆகிரத்துடைய சிந்தனையை கொடுத்து, குர்ஆனோடு ஹதீஸோடு அவர்களை நெருக்கமாக்கி ஒரு சிறந்த சமுதாயமாக நாம் உருவாக்க வேண்டும் சகோதரர்களே. அதற்கான ஒரு முயற்சி தேவை, அதற்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை தேவை, அதற்காக சமுதாய மக்களுடைய ஆலோசனை தேவை. இதை நம்முடைய இந்த இடத்தை சுற்றி எத்தனை பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன, நூற்றுக்கணக்கிலே அல்ல ஆயிரக்கணக்கிலே நமது முஸ்லிம் வாலிப பிள்ளைகள், வாலிப பெண்கள் அங்கே படிக்கின்றார்கள், பள்ளிக்கூடங்களுக்கு செல்கிறார்களே, நுகர் தொழுகை அவர்களால் தொழ முடிகிறதா? யோசித்து பாருங்கள், எத்தனை பள்ளிக்கூடங்களிலே முஸ்லிம் வாலிபர்கள் படிக்கின்றார்கள், வாலிப சகோதரிகள் படிக்கின்றார்கள், அங்கே அவர்களுக்கு பரிதா பேணப்படுகிறதா? அவர்கள் இஸ்லாமிய ஒழுக்கங்கள் பேணப்படுவதற்கு அங்கே அனுமதி கொடுக்கப்படுகிறதா? பாடத்திட்டங்களிலே எது இருந்தாலும் சிறுக்கான கலாச்சாரத்திற்கு நிர்பந்திக்கப்படாத அளவிற்கு மார்க்க சுதந்திரம் அவர்களுக்கு அங்கே இருக்கிறதா என்பதையெல்லாம் சமுதாய ஆர்வலர்கள், சமுதாய இயக்கங்கள், சமுதாய சிந்தனையாளர்கள், சமுதாயத்தின் பெரியவர்கள் அதை கண்காணித்து அதற்கான ஒரு சீர்திருத்த முயற்சி தேவை சகோதரர்களே. அப்போதுதான் வாலிபர்களை உருவாக்க முடியும். ஏன், இத்தனை பள்ளிக்கூடங்கள் எல்லாம் நமது சமுதாயத்தின் செல்வத்தால் வளர்ந்து கொண்டிருக்கிறார்களே, நடத்திக் கொண்டிருக்கிறார்களே. எங்களது வாலிப பிள்ளைகளுக்கு, முஸ்லிம் வாலிபர்களுக்கு அங்கே ஒரு அஹ்லாக் மாரல் கிளாஸ் ஒன்று இருக்க வேண்டும். குர்ஆன் ஹதீஸை போதிக்கக்கூடியவர் வாரத்திலே குறைந்தது இரண்டு முறையாவது இஸ்லாமிய பாடத்திட்டங்களை, ஹலால் ஹராமை, நல்லொழுக்கங்களை, நபியின் பொன்மொழிகளை போதிப்பதற்கு எங்களுக்கு நேரம் வேண்டும் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு நமக்கு உரிமை இல்லையா? அதற்கு நம்மிடத்தில் துணிவு இல்லையா? ஏன் செய்யக்கூடாது? எத்தனை வாலிபர்கள், ஒருத்தரா ரெண்டு பேரா? பாருங்கள், நூற்றுக்கணக்கான புர்காவுடைய வாலிப சகோதரிகள் ஒரு பள்ளிக்கூடத்திலிருந்து வெளியே வருகிறார்கள். அங்கே என்ன போதிக்கப்படுகிறது? வாரத்திற்கு இரண்டு முறையாவது மார்க்க ஒழுக்கங்கள் அங்கே போதிக்கப்பட்டால் எப்படிப்பட்ட இரையச்சம் வரும் பாருங்கள். அப்படி இல்லாத காரணத்தால் பத்தாம் கிளாஸ் மாணவி இடத்துல நாலு செல்போன் இருக்கிறது. இப்படி பத்தாம் கிளாஸ் படிக்கிற மாணவி இடத்திலே, பனிரெண்டாம் கிளாஸ் படிக்கிற மாணவியிடத்திலே நாலு செல்போன்கள் இருக்கின்றன. புர்காக்களை அணிந்து கொண்டு அந்நியர்களோடு செல்கின்ற பழக்கங்கள், அல்லாஹ்வுடைய இந்த பாதுகாப்பு ஹிஜாபை தவறான முறையிலே பயன்படுத்தக்கூடிய கலாச்சாரம், சில பள்ளிக்கூடங்களை பற்றி கூட குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள், பெயர் கூற விரும்பவில்லை. அந்த பள்ளிக்கூடம் என்றாலே அங்கே பிள்ளைகளை அனுப்பினால் அவர்கள் கெட்டு விடுவார்கள் என்ற அளவிற்கு முஸ்லிம்களுடைய நிறுவனங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது என்றால் அதற்கெல்லாம் என்ன காரணம்? சமுதாய கண்காணிப்பு இல்லை. ஏதோ கடமைக்கு பெற்றோம், ஏதோ கடமைக்கு அனுப்பணும், பீஸை கட்டணும், எப்படியோ உருவானா போதும், எப்படி உருவாகுவார்கள் சகோதரர்களே? அதற்கான ஒரு திட்டத்தை வகுங்கள். எதற்கெதற்கெல்லாம் என்னென்னமோ முயற்சிகள் நடக்கின்றனவே, ஏன் நமது பிள்ளைகளின் இந்த அக்கறைக்காக, அவர்களின் வருங்காலத்திற்காக, மறுமைக்காக ஏன் இப்படிப்பட்ட ஒரு சீர்திருத்த முயற்சியை நாம் செய்யக்கூடாது? அந்த ஒரு நல்ல சிந்தனையை உங்களுக்கு நான் விட்டுவிட்டு அதிலே முடிந்த அளவு நாம் எல்லாம் ஆலோசனை செய்து பங்கெடுக்க வேண்டும் என்று பெற்றோர்கள், சமுதாய ஆர்வலர்கள், சமுதாய இயக்கங்களைச் சேர்ந்தவர்கள் சமுதாயத்திலே பங்கெடுத்து சமுதாயத்தை சீர்திருத்த வேண்டும் என்று நல்லெண்ணம் கொண்ட எல்லோரும் இதை பற்றி ஆர்வப்படுவார்களாக, அக்கறை கொள்வார்களாக, அதற்காக அல்லாவிடத்தில் முயற்சி செய்வார்களாக. நம்முடைய இந்த ஒரு சிறிய உரை இதற்கு ஒரு பயனுள்ளதாக, இந்த ஒரு சிந்தனையை தூண்டக்கூடியதாக இருக்குமேயானால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை அங்கீகரித்து நம்முடைய மறுமைக்கு இதை நமக்கு நற்கூலியாக ஆக்கி அருள வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாகவும், இதற்காக முயற்சி செய்து முதல் முறையாக இந்த ஒரு அமைப்பை, இந்த ஒரு நல்ல ஒரு பிரச்சார சபையை ஏற்படுத்தி அதற்காக உங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து நமது சகோதரர்களுக்கும் அல்லாஹ்விடத்திலே துவா செய்தவனாக முடிக்கின்றேன். அக்கூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும், வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.